एवं परंपरा प्राप्तम इमं राचर्षयो विदुः सखालेनेह महता योगो नष्ट परंतप। மொழிபெயர்ப்பு பொருளுரை வலங்கேவர் தேவதிராச பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். உன்னதமான இவ்விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலி தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அத்தொடர் விட்டு போகவே இவ்விஞ்ஞானம் மறைந்து விட்டது போல தோன்றுகிறது. பொருளுரை: பகவத்கீதை குறிப்பாக புனிதமான மன்னர்களுக்காக என்பது இங்கு தெளிவாக கூறப்படுகிறது. ஏனெனில் மக்களை ஆட்சி செய்வதற்கு கீதையின் நோக்கத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவது அவசியம். எவருக்கும் உபயோகமற்ற வகையில் பகவத்கீதையின் மதிப்பை குறைத்து தனது மனக்கற்பனைக்கு ஏற்ப பலவித விளக்கு உரைகளை உற்பத்தி செய்யும் அசுரர்களுக்கானது அல்ல பகவத்கீதை என்பது நிச்சயமே. கொஞ்சமும் சிந்தனையற்ற கருத்துரையாளர்களின் உள்நோக்கத்தினால் உண்மை நோக்கம் சிதைவுற்ற காரணத்தால் சீடத்தொடரை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் உடனடியாக எழுந்தது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சீடத்தொடர் சிதைவுற்றதை கண்டறிந்த பகவான் கிருஷ்ணர் கீதையின் நோக்கம் மறைந்துவிட்டது போல தோன்றுகிறது என்று அறிவித்தார். அதுபோலவே தற்காலத்திலும் கீதைக்கு பல்வேறு விளக்க உரைகள் முக்கியமாக ஆங்கிலத்தில் இருப்பினும் பெரும்பாலும் அவற்றில் எதுவுமே அங்கீகரிக்கப்பட்ட சீடத்தொடரை சார்ந்தவை அல்ல. பற்பல ஏட்டறிஞர்கள் எண்ணற்ற விளக்க உரைகளை வழங்கியுள்ளனர். ஆனால் அவை ஸ்ரீகிருஷ்ணரின் வார்த்தைகளை கொண்டு செய்யப்படும் நல்ல வியாபாரமாக இருப்பினும் பெரும்பாலும் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக ஏற்பதில்லை. இந்த உணர்வு அசுரத்தனமானதாகும். ஏனெனில் அசுரர்களே கடவுளின் சொத்தை அனுபவிக்கும் அதே நேரத்தில் அவரை நம்பாதவர்களாகவும் இருக்கின்றனர். சீட பரம்பரையின் மூலம் பெறப்பட்டதை உள்ளது உள்ளபடி வழங்கக்கூடிய கீதையின் ஆங்கில பதிப்பிற்கு இந்நூலின் மூலநூல் மிகுந்த அவசியம் இருப்பதால் அந்த பெரும் தேவையை பூர்த்தி செய்ய இங்கு முயற்சி செய்யப்பட்டுள்ளது. பகவத்கீதை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மனித குலத்திற்கு அது மாபெரும் வரப்பிரசாதமாகும். ஆனால் அதனை தத்துவ கற்பனை காவியமாக ஏற்பது வெளும் கால விரயமே. எவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விது சகாலே நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப. உன்னதமான இவ்விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலி தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அத்தொடர் விட்டு போகவே இவ்விஞ்ஞானம் மறைந்து விட்டது போல தோன்றுகின்றது. கீதையினுடைய முக்கியமான ஸ்லோகங்களில் ஒன்று இது. ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி மேற்கோள் காட்டக்கூடிய ஒன்று, கீதை எப்படி புரிந்து கொள்ளப்படணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிந்துக்கலாம். கீதையானது முறையான சீட பரம்பரை மூலமாக பெறப்பட வேண்டும். ஸ்ரீல பிரபுபாதிதா நிறைய தடவை சொல்லியிருக்கார் பகவத்கீதை உண்மையுருவில் அப்படின்னு. அவருடைய புத்தகத்துக்கு அவர் பெயர் கொடுத்ததுக்கும் இதுதான் காரணம். எத்தனையோ பேர் பகவத்கீதைக்கு உரை எழுதினாலும் ஸ்ரீல பிரபுபாதருடைய உரை முறையான குரு சீட பரம்பரை மூலமாக பெறப்பட்டதுனால கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அர்ஜுனன் என்ன புரிந்து கொண்டானோ அது அப்படியே உள்ளது உள்ளபடி வழங்கக்கூடியதாக இருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் எந்த ஒரு செய்தியையும் சேர்க்கலை, எந்த ஒரு செய்தியையும் எடுக்கலை, ரெண்டுமே தவறு. ஸ்ரீல பிரபுபாத் பகவத்கீதை உண்மையுருவில பற்றி விளக்கும்போது இதைத்தான் சொல்லுவார், நான் எதையும் சேர்க்கலை எதையும் எடுக்கவும் இல்லை, சேர்த்தாலும் தப்பு எடுத்தாலும் தப்பு, இருக்கிறது இருக்கிறது அப்படியே கொடுக்கணும். அதுதான் குருசீட பரம்பரை. இது பல தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறோம். யாரெல்லாம் ஸ்ரீல பிரபுபாதரோட இஸ்கான்ல ஓரளவு தொடர்புக்கு வராங்களோ நிச்சயமா இதை கெடுதாகணும். ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதருடைய இந்த இயக்கம் மற்ற எத்தனையோ ஆன்மீக இயக்கத்திலிருந்து நிறைய வேறுபட்டிருக்கு, நிறைய விதத்தில் வேறுபட்டிருக்கு. ஒரு முக்கியமான வேறுபாடு என்னன்னா, இது முறையான சீல பரம்பரை மூலமாக வரக்கூடியது. எத்தனையோ ஆன்மீக இயக்கங்கள் இருக்கலாம், அவங்களும் பகவத்கீதையே கூட பேசலாம், ஆனால் அது முறையான சீல பரம்பரை மூலமாக வராத காரணத்தினால அங்கீகரிக்கப்பட்டது அல்ல அப்படின்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம், கேட்டிருப்பீங்க நிச்சயமா. இங்கே ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். கிருஷ்ணர் இங்க சொல்ற யோகோ நஷ்ட பராந்தபா, அந்த யோகம் ஓ அர்ஜுனா, நீ எதிரிகளை ஒடுக்கக்கூடியவன் பராந்தபா. கிருஷ்ணர் பல நேரங்களில் அர்ஜுனனுக்கு பல பெயர்களை சொல்லி அழைப்பார் அர்ஜுனனை. இங்க பரந்தப்பன் அழைக்கிறார், நீ எதிரிகளை ஒடுக்கக்கூடியவன். ஆனா இந்த யோகமானது காலப்போக்கில் நஷ்டம் அடைஞ்சிடும், அதை நீ எப்படி ஒடுக்க போற அப்படிங்கிறத மறைமுகமா கேட்கிற. சீல பரம்பரையிலிருந்து வரும்போது அந்த செய்தி உள்ளது உள்ளபடி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம், உறுதிப்படுத்த முடியாது. என்ன அது சீல பரம்பரையிலேருந்து வந்தாதான் செய்தி கரெக்ட், சரியான செய்தின்னு சொல்கிறாங்க. இப்போ விதிதேவர் வந்து சீல பரம்பரையிலேருந்து வந்தாலும் செய்தியை வந்து உண்மையாக இருக்கணும், உறுதிப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆமாம், நிச்சயமா சீல பரம்பரையிலேருந்து வர்ற பட்சத்தில் இந்த விஞ்ஞானமானது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சீட பரம்பரையிலிருந்து வராத பட்சத்தில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. யாரெல்லாம் சீட பரம்பரையில் வரலையோ அங்கே வந்து செய்தி உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே முடியாது. சீட பரம்பரையிலிருந்து வர்றவங்க கிட்ட செய்தி உண்மையாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம், ஆனால் அதே சமயத்தில் யோகோ நஷ்டா, அந்த யோகமானது நஷ்டமடையவும் வாய்ப்பு இருக்கு. எதனால? காலே நேக மகத்தா, காலத்தினுடைய மகத்துவத்தினால. காலம், கிருஷ்ணர் கீதையில பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்துல சொல்லுவார், காலம் எல்லாவற்றையும் அழிக்கும் எதிரி. எது வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் என்ன இருந்தாலும் சரி, ஒருத்தனுடைய செல்வம், கல்வி, உற்றார், உறவினர், உடல் ஆரோக்கியம், ஆயுள், எல்லாமே எதுவாக இருந்தாலும் சரி, காலேநேகமாகத்தான், காலத்தினுடைய மிக காலம் வந்து ரொம்ப பெருசு, மகத் ரொம்ப பெருசு, மிகப்பெரிய காலம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அது எல்லாமே அழிந்துவிடும். இங்கே கிருஷ்ணர் யோகமும் நஷ்டமாயிடுங்கிறார். முறையான சம்பிரதாயத்தின் மூலமாக வந்தால் கூட, சம்பிரதாயம் அப்படின்னா குரு சீட பரம்பரை தெரிஞ்சிருக்கும். பொதுவாக கலியுகத்தில் 4 சம்பிரதாயங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பிரம்மதேவர் மூலமாக வரக்கூடிய சம்பிரதாயம், லக்ஷ்மியின் மூலமாக வரக்கூடிய சம்பிரதாயம், குமாரர்கள் மூலமாக வரக்கூடியது, சிவபெருமான் மூலமாக வரக்கூடியது, இப்படி 4 சம்பிரதாயங்கள் இருக்கு. அதே சமயத்தில் சம்பிரதாயத்தின் மூலமாக ஒரு விஷயம் வருது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும், இல்லை ஒருத்தர் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மட்டும் அந்த யோகமானது பக்குவமானதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்படி ஒருத்தர் ஒரு சம்பிரதாயத்தில் தன்னை இணைச்சிட்டா மட்டுமே போதும் அப்படின்னா, இங்கே கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். சகாலநேக மகத்தா யோகோ நஷ்டம், காலத்தினுடைய கோலத்தினால இந்த யோகமானது அழிந்து விட்டதுன்னு கிருஷ்ணர் சொல்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். பரம்பரையில் வர்றது அழியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் நான் என்னோட கருத்து. நான் சொல்ல வர புரியுதா? பரம்பரையில வெறும்ன பரம்பரையில வருது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த யோகம் அழியவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும் அப்படின்னா அப்ப கிருஷ்ணன் நீங்க சொல்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஏன்னா யோகோ நஷ்ட, அந்த யோகம் அழிவுறலாம். பரம்பரையானது முறையா தக்க வைக்கப்படணும். எப்ப அந்த பரம்பரை முறையா தக்க வைக்கப்படலையோ அப்ப அந்த பரம்பரை அழிந்துடும். நம்ம பார்க்குறோம் ஏறக்குறைய ருத்ர சம்பிரதாயம் இன்னைக்கு இல்லை, அழிஞ்சு போச்சு. மற்ற சம்பிரதாயங்கள்லையும் எந்த அளவுக்கு சம்பிரதாய ஆச்சாரியர்கள் சொன்ன விஷயங்கள் தக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. எத்தனை பேர் சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியர்கள் சொன்னதை தக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. நம்மளுடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஏறக்குறைய நம்ம சொல்லலாம், பக்தி வினோத் தாக்கூர் காலத்துக்கு முன்னாடி கௌடிய சம்பிரதாயம் ஏறக்குறைய அழிந்து விட்டது. காலேன மகத்தா யோகோ நஷ்டம். சைத்திரி மகாபிரபு சங்கீர்த்தன இயக்கத்தை பரப்பினார். அதுக்கப்புறம் அவருடைய வழி வந்தவர்கள் அதை மேலும் பரப்புனாங்க. ஆனால் காலப்போக்கில் சைத்தன்ய மகாபிரபு ஆரம்பித்த இந்த சங்கீர்த்தன இயக்கமானது வங்காளத்திலையும் பிருந்தாவனத்திலையும் பயங்கரமாக சிதைவடைஞ்சு போச்சு. அதுதான் யோகோ நஷ்டம். சம்பிரதாயம் சிதைவடையும் போது என்ன ஆகும்னா அப்படியே பார்க்கறதுக்கு அந்த சம்பிரதாயம் மாதிரி தான் தெரியும், ஆனால் அங்கே மாறிண்டே இருக்கும், பல விஷயங்கள் மாறி இருக்கும். எல்லாமே ஒரே விஷயம்தான் சொல்ற மாதிரி இருக்கும், ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி விலகி போயிடும். அப்படி ஒரு அடி விலகி போச்சு அப்படின்னா அடுத்த தலைமுறை வர 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 என்ன ஆகும்னா பல அடி தாண்டி போயிடும். அப்படித்தான் யோகோ நஷ்டா காலநேக மகத, காலத்தினுடைய கோலத்தினால யோகம் அப்படித்தான் போகும். ஒரு அடி வெளியில போகும்போது அடுத்து இன்னொரு அடி போகும், அடுத்த தலைமுறை வரும்போது இன்னொரு அடி விலகி போகும், அப்படியே விலகி போயிட்டே இருக்கும். அப்படித்தான் பார்த்தோம்னா சைத்தன்ய மகாபிரபு போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய கண்கள்ல இருந்து வெளிப்புற கண்கள்ல இருந்து மறைஞ்சதுக்கு அப்புறம் காலப்போக்கில் அவர் கொடுத்த அந்த சுத்த பக்தி, சைத்தன்ய மகாபிரபு சாதாரணமாக எதையும் சொல்லித்தரத்துக்காக வரல, அவர் வந்து சுத்த பக்தியை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வந்தார். கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை சைத்தன்ய மகாபிரபு வேற எதுக்காக வர? எத்தனையோ அவதாரங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ ஆச்சாரியர்கள் வந்திருக்கலாம், சைத்தன்ய மகாபிரபுடைய குறிப்பிட்ட பங்கு என்னன்னா கிருஷ்ண பிரேமம். நமோ மகாவதாநியாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத்விஷே நம. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய பிரார்த்தனை சைத்தன்ய மகாபிரபு நோக்கி. அந்த பிரார்த்தனை மூலமா சைத்தன்ய மகாபிரபுகிட்ட நம்ம சொல்றோம், நீங்க கிருஷ்ண பிரேமையே கொடுக்கக்கூடியவர். சைத்தன்ய மகாபிரபுடைய பணி அது, வேற எந்த ஒரு ஆச்சாரியரும் கொடுக்காத மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஆனால் அதை வந்து ரொம்ப லேசாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டான். அது மூலமாக சம்பிரதாயத்தினுடைய கடினமான விஷயங்கள் எல்லாம், அதாவது சம்பிரதாயத்தினுடைய பெருமைகள் எல்லாம் சீர்குலைய ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சாந்தாஸ் தாக்கூர் அவங்களுடைய காலத்தில் வங்காளத்தில் பல பிரிவினர்கள் இருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றக்கூடியவர்கள்னு தங்களை சொல்லிக்கிட்டு, ஆனால் இன்னைக்கும் இருக்காங்க. ஏன் அவங்களுடைய காலம் இன்னைக்கும் இருக்காங்க. அப்படி பின்பற்றக்கூடியவர்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேநேக மகத்தா யோகோ நஷ்டம், அவங்களுடைய யோகம் வந்து நஷ்டமாயிடுச்சு. ஒரு உதாரணம் சொல்கிறேன், எளிமையா புரிஞ்சுக்கக்கூடிய உதாரணம். ஒரு அப்ப சம்பிரதாயம், அந்த அப்ப சம்பிரதாயத்தினுடைய பெயர் குரு பிரசாதி அப்ப சம்பிரதாயம். இது பக்திசாந்த் சேஷ்டாக்கர் சொன்னது, குரு பிரசாதி அப்ப சம்பிரதாயம், அப்ப சம்பிரதாயம் அப்படிங்கிற வார்த்தை. அவங்க வந்து எல்லாமே வந்து குருவுக்கு முதல்ல அர்ப்பணம் பண்ணிட்டு தான் எல்லா விஷயங்களுமே அவங்க வந்து எடுத்துக்கொள்வாங்க. அதுதான் அந்த சம்பிரதாயத்தினுடைய அந்த பிரிவு, ஒரு குறிப்பிட்ட பிரிவினுடைய தன்மை. அதுல என்னங்க தவறு இருக்கு? நீங்களும் அதே தானே சொல்றீங்க, ரைட்? நம்ம என்ன பண்றோம் சந்தான கிருஷ்ண பிரபு, நம்ம என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு விஷயத்த யாருக்காவது ஏதாவது ஒரு புதுசா ஒன்று பண்றோம்னா அதை யாருக்கு கொடுக்குறோம்? முதல்ல குரு, குரு தான் கொடுக்கும். குரு கொடுத்துட்டு தான் அப்புறம்தான் கிருஷ்ணருக்கு கொடுக்குறோம். குரு மூலமா, குரு மூலமா கிருஷ்ணர் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து பிரசாதம் தான் எடுத்துக்கிறோம். இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க இதை வந்து ரொம்ப வலியுறுத்துவாங்க, இந்த பிரிவை சாதனம் எதுவாக இருந்தாலும் குருவுக்கு முதல்ல நம்ம வந்து அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற தன்மையை. அந்த தன்மையில் எதுவும் குறை கிடையாது. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க அல்லது அந்த அப்ப சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க யாராவது கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா முதல்ல தன்னுடைய மனைவியை வந்து குருவுக்கு கொடுப்பாங்க. அவரு அனுபவிச்சதுக்கப்புறம் அவருடைய பிரசாதமா மனைவியை எடுத்துப்பாங்க. விசித்திரமா நினைக்கலாம் நீங்க, பாயிண்ட் இருந்தது கௌடிய சம்பிரதாயத்தில். அது சம்பிரதாயம் கிடையாது, கௌடிய சம்பிரதாயம் கிடையாது நிச்சயமா. நான் உதாரணம் கொடுக்குறேன், எப்படி காலநேக மகத்தா யோகோ நஷ்டம், காலத்தினுடைய கோலத்தினால யோகம் எப்படி விலகி போகலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். இது கௌடிய சம்பிரதாயத்தில் மட்டும் இல்லை, எல்லா சம்பிரதாயத்திலையும் ஒன்று. ஸ்ரீல பக்தினோ டாக்கூர், பக்திசாந்த் சாஸ்திரி டாக்கூர் இவங்கெல்லாம் வந்து சம்பிரதாயத்தை நெறிப்படுத்தினாங்க. பல நேரங்களில் கிருஷ்ணர் சில குறிப்பிட்ட நபர்களை தன்னுடைய இடத்துலருந்து அனுப்பி வைப்பார் சம்பிரதாயங்களை நெறிப்படுத்துறதுக்கு. அது மாதிரி பக்திசாஸ்திரி டாக்கூர், பக்தினோ டாக்கூர் கௌடிய சம்பிரதாயத்தை நெறிப்படுத்தினாங்க. இதில் இது வந்து நம்ம சம்பிரதாயத்தில் மட்டுமில்லை, எல்லா சம்பிரதாயத்திலையும் பார்க்கலாம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படிங்கிறது ஏறக்குறைய பேரளவில் தான் இருக்குது. ஒரு சிலர் உண்மையில் தீவிரமாக பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க, மறுக்க முடியாது. ஆனால் பெரும்பாலும் அந்த சம்பிரதாயத்தினுடைய சக்தி, ஆச்சாரியர் கொடுத்த அந்த உத்வேகம் இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கியமான பணி அர்ச்சனா, அவங்களுடைய முக்கியமான சாதனை சாதனா அர்ச்சனம். அர்ச்சனம் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலில் நீங்கள் பார்க்கலாம், பெருமாள் முன்னாடியே நின்றுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பெருமாள் முன்னாடி நின்றுக்கிட்டு காஃபி குடிச்சுட்டு இருப்பாங்க. பெருமாள் முன்னாடி நின்றுக்கிட்டு யாரையாவது ஒருத்தனை திட்டின்னு இருப்பாங்க. பெருமாளை தரிசிக்கிறதுக்கு அல்லது பெருமாள் தன்னை பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வரக்கூடிய பக்தர்கள்த்தையும் ஒழுங்கான முறையில் நடந்துக்க மாட்டாங்க, பெருமாளே கண்டுக்க மாட்டாங்க. நிறைய கோயிலில் பார்க்கலாம், போகும்போது அங்கே பெருமாள் மேலே கரப்பாம்பூச்சி ஓடும், பள்ளி ஓடும், மொத்தமும் ஒட்டடையாக இருக்கும். அப்படின்னா சம்பிரதாயம் யோகோ நஷ்டம், நஷ்டம். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் சாய்பாபா படம் இருக்கும். உதாரணம் எல்லா சம்பிரதாயத்துலையும். ஸோ ஒரு சம்பிரதாயத்தின் வழி வரணும் அப்படின்னா உண்மையான செய்தியை பெற முடியும்னு எதிர்பார்க்கலாம், ஆனால் உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா சம்பிரதாயத்தின் வழி வர்றவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு அந்த சம்பிரதாய ஆச்சாரியர்களை பின்பற்றுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க அந்த சம்பிரதாயத்தோட தொடர்பில் இருக்க முடியும். வெறும்னா ஒரு சம்பிரதாயத்தில் வந்து ஒருத்தர் தீட்சை வாங்கிட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் அவர் அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்னு எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த சம்பிரதாயத்தில் அவர் சொல்றது எல்லாமே அந்த சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியர் சொன்ன கருத்துக்கு முற்றிலும் அதே கருத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா காலே நேகமாகத்தா யோகோ நஷ்டம், அழிவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சம்பிரதாய ஆச்சாரியர்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட நம்மளை தக்க வச்சுக்கணும், அது ரொம்ப அவசியம். கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் நான் மன்ன உதாரணம் கொடுத்தேன், சில உதாரணம் இன்னைக்கும் பார்க்கலாம் பல நேரங்களில், அது எல்லாருக்கும் பொருந்தும். இந்த தகவல் எல்லோருக்கும் பொருந்தும், ஸ்ரீல பிரபுபாதருடைய வழிவரக்கூடிய இஸ்கானுக்கும் பொருந்தும், நம்மளுடைய சம்பிரதாயம் பிரம்ம மத்திய கௌடிய சம்பிரதாயம், பிரம்மதேவர் மூலமா மத்வாச்சாரியர் மூலமா சைத்தன்ய மகாபிரபு மூலமா வரக்கூடியது. ஒரு விதத்துல நம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம்னு சொன்னாலும் இன்னொரு விதத்துல நம்ம வந்து நம்மள கௌடிய சம்பிரதாயம்னு தனியா கூட சொல்லிக்கலாம். ஏன்னா தத்துவபூர்வமா பார்த்தோம்னா மகாபிரபு மற்ற மத்துவர்கள் இருந்து வேறுபடுறார், மத்வாச்சாரியருடைய வழிவந்த மற்றவர்கள் குறைஞ்சபட்சம் சைத்தன்ய மகாபிரபு இருந்த காலத்துல யாரெல்லாம் தங்களை தத்துவவாதிகளாக சொல்லிக்கிட்டாங்களோ அவங்ககிட்ட இருந்து சைத்தன்ய மகாபிரபுடைய தத்துவம் வேறுபட்டது. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமையை கொடுத்தார், கிருஷ்ண பக்தியை வலியுறுத்தினார். மத்வ சம்பிரதாயத்தில் அவங்களுடைய முக்கிய நோக்கம் நாராயணா விஷ்ணு நோக்கி இருக்கும். அதனால ஒரு விதத்தில் கௌடிய சம்பிரதாயம் மத்வ சம்பிரதாயத்திலேருந்து வேறுபட்டதுன்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் முற்றிலும் வேறுபட்டது கிடையாது, ஏன்னா ஆச்சாரியர்களுடைய குறிக்கோள் ஒன்று, சாக்ஷாத் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வழியில் வந்து இந்த சம்பிரதாயத்தை ஆரம்பித்தார். இருந்தாலும் சம்பிரதாயத்தினுடைய பணிகள் விலகி போகாதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது, அதை காக்க வேண்டியது சம்பிரதாயத்தை சேர்ந்த எல்லாருடைய கடமையாகும். யாரெல்லாம் சம்பிரதாயத்தினுடைய உண்மையான செய்தியை பெற்று பலனடைஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் அந்த சம்பிரதாயத்தினுடைய உண்மையான செய்தியை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சம்பிரதாயத்தினுடைய உண்மையான செய்தி நமக்கு கிடைக்கலன்னா சம்பிரதாயத்தை இருந்து நமக்கு பலன் கிடையாது. அந்த உண்மையான செய்தி எந்த அளவுக்கு நீர்த்து போகுதோ அந்த அளவுக்கு அந்த செய்தியினால நமக்கு பலன் கிட்டாது. பால் இருக்கு, அந்த பாலில் எந்த அளவுக்கு அது பாலா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சக்தி இருக்கும். அந்த பாலில் நீங்க தண்ணியை ஊத்த 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 பார்க்கறதுக்கு வெள்ளையா தான் இருக்கும், பார்க்கறதுக்கு பால் மாதிரி தான் இருக்கும், ஆனா அது நீர்த்து போச்சு. அதுல வந்து அந்த பாலினுடைய சுவை இருக்காது, அதனுடைய சக்தி இருக்காது. அதே மாதிரிதான் சம்பிரதாயத்தினுடைய செய்திகளும், சம்பிரதாயத்தினுடைய செய்திகள் எந்த அளவுக்கு நீர்த்து போகுதோ அந்த அளவுக்கு அந்த சம்பிரதாயத்தினுடைய செய்தியை பெறக்கூடியவர்களால முழுமையான பலனை அடைய முடியாது. அதனாலதான் சம்பிரதாய ஆச்சாரியர்கள் சம்பிரதாயத்தை கட்டி காக்கணுங்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸ்ரீல பிரபுபாத் அமெரிக்கால போய் பிரச்சாரம் பண்ண அங்க இருந்த மக்களுக்கு எந்த ஒரு கலாச்சாரமும் தெரியாது. அதுக்காக ஸ்ரீல பிரபுபாத் பல விஷயங்களை அனுசரிச்சு போனார். அதே சமயத்தில் ஸ்ரீல பிரபுபாத் எதையும் விட்டு கொடுத்தும் போகல. தகுதி இல்லாத மக்களுக்காக அனுசரிக்கிறதுங்கிறதும் சம்பிரதாயத்தினுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்கறதுங்கிறதும் ஒன்று கிடையாது. நல்லா கவனிங்க, சம்பிரதாய அதாவது தகுதி இல்லாத மக்களுக்காக சம்பிரதாயத்தின் செய்திகள் அல்லது தகுதி இல்லாத மக்களுக்காக ஒரு விஷயங்களை அனுசரித்து போகிறதுங்கிறதும் சம்பிரதாயத்தினுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்கறதும் ஒன்று கிடையாது. சம்பிரதாயத்தினுடைய கொள்கைகளை எக்காரணம் கொண்டு விட்டு கொடுக்க கூடாது. அது ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படையான தகுதி. யார் ஒருத்தர் சம்பிரதாயத்தில் தன்னை இணைச்சு கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லோருக்கும் முக்கியமான தகுதி சம்பிரதாயத்தினுடைய கொள்கைகளை என்றும் விட்டு கொடுக்க கூடாது. சம்பிரதாயத்தினுடைய கொள்கைகளை விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க அல்ல. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா அவங்க தகுதி இல்லாத மக்களுக்காக சில நேரங்களில் சில விஷயங்களை அனுசரித்து போகலாம். அனுசரித்து போகிறாங்க அப்படிங்கிறனா அனுசரித்து போகிறேன் அப்படிங்கிற பேரில் விட்டு கொடுத்தாங்கன்னா அது தப்பு. எதை அனுசரித்து போகிறாங்க, எதை விட்டு கொடுக்குறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இது ஒரு சிக்கலான விஷயம்னு நினைக்கலாம், ஆனால் சிக்கலானது கிடையாது, கொஞ்சம் நுணுக்கமானதுன்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு நுணுக்கமான அறிவு தேவை, ஞானம் சம்பிரதாயத்தை பற்றி, எந்த விஷயங்கள் அனுசரிக்க வேண்டியவை, எந்த விஷயங்கள் விட்டு கொடுக்க கூடாது, இதில் வந்து தெளிவாக இருக்கணும். சில விஷயங்கள் பார்த்தோம்னா மக்கள் ரொம்ப கீழ்நிலையில் இருப்பாங்க, அவங்கள மேலே கூட்டிகிட்டு வர்றதுக்காக சில பௌதீகமான விஷயங்களை அனுசரிக்கலாம், அனுசரித்து போகலாம். அவங்க கீழே இருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஆன்மீக விஷயங்களை விட்டு கொடுக்கக்கூடாது. மறுபடியும் எதை பௌதீகம்னு எடுத்துப்பீங்க, எதை ஆன்மீகம்னு எடுத்துப்பீங்க, யோசிக்கலாம். உதாரணம் கொடுக்குறேன். ஸ்ரீல பிரபுபாத் ஆரம்ப காலத்தில் அவருக்கு வந்திருந்த சிஷ்யர்கள் அல்லது அவரை பின்பற்றுபவர்களாக இருந்தவங்க யாருமே உண்மையில் எந்த ஒரு பண்பாடும் அறியாதவர்கள் தான். ஸ்ரீல பிரபுபாதருடைய பெண் சிஷ்யில் ஒருத்தவங்க ஒரு தடவை ஜெகநாதரை வரைஞ்சிட்டு இருந்தாங்களோ செதுக்கின்றதாங்க ஜெகநாதரை வந்து வடிவமைச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்ரீல பிரபுபாத் வந்து பார்க்கும்போது ஜெகநாதர் தலைமையில் சிகரெட் இருந்தது. அமெரிக்காவில் பெண்கள் சிகரெட் பிடிக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒன்று. ஸ்ரீல பிரபுபாத் வந்து பார்த்த மேலே சிகரெட் இருந்தது. பிரபுபாத் சொன்னார், இது இங்கே வைக்கக்கூடாது, நீ வெளியில் போய் பிடிச்சிட்டு வாய்ப்பு பிடிச்சிட்டு வந்து செதுக்குன்னு. அப்போ அவங்க சிஷ்யை கிடையாது. நான் முதல்ல சிஷ்யன்னு சொன்னேன், அதனால் நீங்கள் சிஷ்ய ஏன்னா சீடன் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து புகைப்பிடிச்சாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடாது. சிஷ்யர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி அதே சமயத்தில் இன்னொரு உதாரணம். இது வந்து நான் ஸ்ரீல பிரபுபாத் அவங்களுடைய கீழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் அனுசரித்து போனதுக்கு நான் சொல்கிறேன். ஆரம்ப நிலையில் ஒருத்தவங்க வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறப்ப அதுவே ஒருத்தவங்க வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து தங்களை அர்ப்பணிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ ஸ்ரீல பிரபுபாத் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட விட்டு கொடுக்கல, அனுசரித்து போகலை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஸ்ருத கீர்த்தி பிரபு ஸ்ரீல பிரபுபாதருடைய சிவகரா சில காலம் இருந்தார். அவர் ஒரு தடவை எத்தனை தடவை தெரியாது, அவர்கிட்ட ஸ்ரீல பிரபுபாத் நிறைய தடவை அவர் திட்டியிருக்கார். எல்லா சேவகர்களும் திட்டு வாங்கியிருக்காங்க, சின்ன சின்ன விஷயத்து கூட திட்டுவார். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் திருத்தணும்னு பார்த்தார். எந்த விஷயங்கள்லாம் ஸ்ரீல பிரபுபாதர் முன்னாடி அதை விட ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் அனுசரித்து போனாரோ அதெல்லாம் கூட காலப்போக்கில் அவர் வந்து திருத்தியிருக்கார். அது வந்து ஆரம்ப நிலையில் இருக்கவங்கள படிப்படியாக கொண்டு வரணுங்கிற எண்ணத்தில். சுத்த கீர்த்தி பிரபு ஒருத்தர் ஒரு தண்ணி கொண்டு வந்தார். தண்ணி கொண்டு வரும்போது அவரோட விரல் வந்து தண்ணியில் இருந்தது. இப்படி டம்ளரில் கொண்டு வரும்போது விரல் பட்டது. பிரபுபா பார்த்து சொன்னார், நீங்களாம் மிளேச்சிங்க, எவ்வளோ வருஷம் ஆனாலும் திருந்த மாட்டீங்க, எப்போதான் திருந்த போறீங்க, பிரபுபாத் உடனே அவர் வந்து திட்டினார். ஆனால் அந்த மாதாஜி அவங்க ஜெகநாதர் மேல சிகரெட் வச்சிருந்தது கூட பிரபுபாத் வந்து திட்டல. ஏன்னா அங்க வந்து தயாரா அவங்க இல்லை அப்படிங்கிற காரணத்தினால. இது வந்து சில ஒரு விதத்தில் நம்ம சொல்லலாம், இதெல்லாம் அவங்களுடைய பௌதிகமான கலங்கங்கள் அப்படின்னு. அதெல்லாம் ஸ்ரீல பிரபுபா ஆரம்ப நிலையில அனுசரிச்சு போனார். ஆனால் ஆரம்ப நிலையில கூட ஸ்ரீல பிரபுபா தத்துவபூர்வமான விஷயங்களை அனுசரிச்சு போகல, அதை விட்டு கொடுக்கல. அதை தான் நான் சொல்ல வரேன். ஸ்ரீல பிரபுபா என்னைக்குமே விட்டு கொடுக்க கிடையாது, அவருடைய சீடர்களும் என்னைக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவர் ஆசைப்பட்டார். தன்னுடைய குரு ஸ்ரீல பக்திசாந்தாஸ் தாக்கூர் அவர் என்னைக்கும் விட்டு கொடுத்தது கிடையாதுங்கிறதையும் பிரபுபாத நிறைய தடவை வலியுறுத்துவார். 1965 or 1966 இருக்கும், ஆறினுடைய ஆரம்பமா இருக்கலாம். அந்த நேரத்தில் இது வந்து ஹயக்ரீவா பிரபுவோட ஒரு புஸ்தகத்தில் ஹரே கிருஷ்ணா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். எப்படி இஸ்கான் ஆரம்ப காலத்தில் வறந்தது அப்படிங்கிறத பற்றி அதில் அவர் சொல்லியிருக்கார். அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்ரீல பிரபுபாத கூட வந்துன்றதவங்க கொஞ்சம் பேர் தான், யாரும் தீட்சையெல்லாம் வாங்கலை. ஆரம்பத்தில் அப்போ தான் ஒரு 4-5 பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு, ஒரு வருஷமாக பிரபுபாத பார்க்கறதுக்கு யாரும் வர கிடையாது. அது என்னமோ பண்ணி பார்த்தேன், யாரும் வரல. அப்போ தான் ஏதோ 4 பேர் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் ஒருத்தர் கீத், வருங்காலத்தில் கீர்த்தனை நந்தவான கீத், கொஞ்சம் மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் வயசானவர். வயசானவர்னால் ரொம்ப வயசு கிடையாது, ஒரு 27-30 வயசு இருந்திருக்கான், அதிகபட்சம் 25 வயசு நினைக்கிறேன். அப்போ அதுதான் வயசானவர் மற்றவங்களோட பார்க்கும்போது. கீத் கொஞ்சம் புத்திசாலி, நிறைய புஸ்தகங்கள்லாம் படிச்சிருக்கார், நிறைய படிச்சிருக்கார் பிரபுபாத பார்க்கறதுக்கு முன்னாடி. அதனால நிறைய பிரச்சனையும் இருந்தது அவர்கிட்ட, நிறைய மற்ற விஷயங்கள் தெரிஞ்சதுனால ஸ்ரீல பிரபுபாத சொல்லக்கூடிய விஷயங்களை அவரால் உடனே எடுத்துக்க முடியல. பிரபுபாத் சொல்லுவார், ஒரு குரு கிட்ட ஒருத்தன் வர்றான் அப்படின்னா ஒரு வெறும் பலகையாக வரணும், அதில் எதுவும் எழுதியிருக்க கூடாது. இப்போ இங்கே நான் வரும்போது இங்கே ஒரு ஸ்லோகம் எழுதியிருந்தேன், இங்கே வந்து ஒரு வேற ஒரு முன்னாடி போன வகுப்பில் எடுத்த ஸ்லோகம் எழுதியிருந்தேன். இன்னொரு ஸ்லோகம் எழுதணும் அப்படின்னா முதல்ல அங்கே இருக்கிறத அழிக்கணும், அது மேலேயே எழுதணும் அப்படின்னா அது வந்து ஒழுங்காக எழுத முடியாது, அதை அழிச்சிட்டு தான் எழுத முடியும். அது மாதிரி ஒருத்தர் குரு கிட்ட வரும்போது அவர்கிட்ட பல முன்னாடி பல விஷயங்கள் கண்டது கடையது தெரியாம இருந்ததுன்னா ஈஸியா அவர் என்ன எழுதணுமோ அதை எழுதலாம். அதுவே பல தப்பும் தவறுமா பல விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த தவறான விஷயங்களை எடுக்கிறது தான் குருவுக்கு பெரிய வேலையா இருக்கும். ஸ்ரீல பிரபுபாத் அந்த வேலையை தான் செஞ்சார் கீத் கிட்ட. கீத் அவர் ஒரு தடவை பிரபுபாத் உபன்யாசம் கொடுத்ததுக்கப்புறம் பிரபுபாத் கிட்ட கேள்வி கேட்டார். பிரபுபா கேள்வி கேட்கல, கேள்வி கேட்டால் பரவாயில்ல, பிரபுபாத்த சவால் விடக்கூடிய தோணியில் அவர் பேசினார். என்ன, நீங்கள் வந்து ராதாகிருஷ்ணனுடைய கீதையை பற்றி தவறாக சொல்கிறீங்களே, ராதாகிருஷ்ணன் அவர் கீதையில் சொல்லியிருக்கிறது சரிதான், எல்லாம் பரம்பொருள் வந்து எல்லாம் ஒன்று தான், அவ்யக்தமானதுதான், எல்லாமே ஒன்று தான், எல்லாமே உருவம் இல்லாதது தான், பரம்பொருள் தான். அவர் சரியாக தான் சொல்கிறாரு, நம்ம கிருஷ்ணர்கிட்ட சரணடைய தேவையில்லை, கிருஷ்ணருக்குள்ளார இருக்கக்கூடிய ஒன்றுகிட்ட சரணடையணும், இப்படி பலவிதமான அபத்தங்களை பேசிட்டு இருந்தார். பிரபுபாத் வந்து அவர்கிட்ட கேட்டார், நிறுத்திட்டியா, போதுமா, நீ சொல்கிற சொல்லிட்டியா அப்படின்னு. இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தார். பிரபுபாத் அப்படியே அவர் கண்ணெல்லாம் செக்கச்சுவர் ஆயிடுச்சு, பயங்கர கோவம் வந்துருச்சு. மறுபடியும் கேட்டார், முடிச்சியா, சொல்ல வேண்டியதெல்லாம் முடிச்சியா? முடிச்சிட்டேன்னு சொன்னதுதான் தாமசம். பிரபுபாத உடனே சிங்க மாதிரி எந்திரிச்சு உக்காந்து அங்கே மேஜை மேலே முஷ்டி வச்சு ஒரு குத்து குத்தி கிருஷ்ணா, கிருஷ்ணர்கிட்ட சரணடையணும். கிருஷ்ணருக்குள்ளார் இருக்கக்கூடிய ஒன்றுகிட்ட கிடையாது. ராதாகிருஷ்ணனுடைய கீதை அபத்தமானது, ராதாகிருஷ்ணனுடைய வார்த்தைகள் மோசமானது, ராதாகிருஷ்ணன் ஒரு அயோக்கியன் முட்டாள். ஸ்ரீல பிரபுபா அங்கே தத்துவபூர்வமாக கூட விளக்கம்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஸ்ரீல பிரபுபா அங்கே பயங்கர கோபத்தோட ராதாகிருஷ்ணன் கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எடுத்து சொல்லி கீத்து கிட்ட ஏறக்குறைய சண்டை போட்டாருன்னு சொல்லலாம். அங்க இருந்து மற்றவங்க எல்லாம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, எதுக்கு சுவாமிஜி வந்து இவ்வளோ கோவப்படுறாரு? சாமி அப்படின்னா எப்பவுமே சிரிக்கணும், யார் பார்த்தாலும் சிரிச்சுட்டு இருக்கணும், ஆசி கொடுக்கணும், நாலு பூ கொடுக்கணும், அதுதான் சாது. ஆனா இவர் என்னன்னா இவ்வளோ சண்டை போடுறாரு, புரிஞ்சுக்க முடியல. நிச்சயமா அவங்க வந்து அந்த சூழ்நிலையில பிரபுபாதர் அவர் ஏன் கோவப்பட்டார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கான நிலையில அவங்க கிடையாது. ஆனா ஸ்ரீல பிரபுபா அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகல, அந்த இடத்துல அனுசரிச்சு போகல. என்ன வித்தியாசம்? முதல்ல நான் சொன்ன அந்த மாதாஜி சிகரெட் பிடிச்ச விவகாரத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்க கிருஷ்ணர் நேரடியாக அவமரியாதை செய்யப்படுற, அங்க அஞ்ஞானத்தினால நடக்கக்கூடிய தவறு. அறியாமையினால இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஆச்சாரியர் பிரச்சாரம் பண்ணக்கூடியங்க வருவாங்க, படிப்படியாக வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆனா அதுக்காக தத்துவத்தில் விட்டு கொடுக்கூடாது. அப்படி விட்டு கொடுத்தோம் அப்படின்னா யோகோ நஷ்டம். நம்மளுடைய பக்தி யோகம் ஆச்சாரியர்கள் கொடுத்தது, சம்பிரதாயத்தின் வழிவந்த உயர்ந்த விஷயங்கள் அழிந்து போயிடும். பொதுவா இதை யாரும் பொருட்படுத்துறது கிடையாது. சம்பிரதாயத்தில் சேர்ந்தவங்க என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பா வெளியில இருக்கவங்க யாருக்கும் சம்பிரதாயத்தை பத்தி தெரியாது. இஸ்கான் பக்தர்களுக்கு சம்பிரதாயம்னா என்னன்னு தெரியும், சம்பிரதாயத்தின் வழி வந்த இடத்துல இருந்து கேட்கணுங்கிறது தெரியும். அதனால பல நேரத்தில் அதை சொல்லுவாங்க, பிரபு அவரும் வந்து இஸ்கான் பக்தர் தான் பிரபு, அவரும் வந்து இல்லை அவரும் வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தை பின்பற்றக்கூடியவர் தான் பிரபு, அவரும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர். உண்மையில் அவங்க ஸ்ரீ வைஷ்ணவரா அதை பார்க்கணும். ஏன் ஒரு சம்பிரதாயம் இந்த யோகா நஷ்டா, இது எப்படி நடைபெறுது, ஏன் இந்த மாதிரி ஆகும்? காலத்தின் கோலத்தினால யோகம் அழிவுறக்கூடும், அது ஏன் அழிவுறலாம், எப்படி அழிவுறலாம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஏன் எப்படி அது ஆகலாம்? பரம்பரை மூலமாக வரக்கூடியதுதான், ஆனாலும் செய்தி மாறலாம்னு சொல்கிறேன். எப்படி மாறலாம், ஏன் மாறலாம்? காலத்தின் தாக்கம் வருது நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஏன் காலத்தின் தாக்கம் என்ன நடக்கும்? ஏன் திரிச்சு கொடுக்கறனால, விட்டு கொடுக்கறனால, கடைபிடிக்காதனால, ஸ்திரமில்லாதனால, தேச கால பத்திரான்னு சொல்லி வேணுங்கிற மாதிரி மாத்திக்கிறதுனால. வாஸ்தவமான பதில்கள் தான் நிச்சயமா, இதெல்லாம் கூட நான் விளக்க தம்புறேன். குறிப்பா சொல்லணும்னா உண்மையான விஷயங்கள் பிரச்சாரம் செய்யப்படாத காரணத்தினால, உண்மையை சொல்லல அப்படின்னா உண்மை என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு. அப்ப என்ன ஆகும், அப்படி ஒருத்தன் போனாலும் பரவாயில்ல போயிட்டே இரு போயிட்டே இரு, இந்த பக்கம் ஒருத்தன் போனாலும் பரவாயில்ல போயிட்டே இரு, எல்லாரும் நல்லதுதான், எல்லாரும் நல்லதுதான், நீ செய்யறதும் ஓகே, நான் செய்யறதும் ஓகே, அவன் செய்யறதும் ஓகே, எல்லாரும் செய்யறதும் ஓகே அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா செதறி கிடக்கும். ஒரு தவறு நடக்கும்போது அது தவறு அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய நபர்கள் இல்லைன்னா அங்க வந்து சம்பிரதாயம் அழிஞ்சு போயிடும், தொடர்ந்து அழிஞ்சுட்டே தான் இருக்கும். ஏன்னா பொதுவா மக்களுடைய தன்மை காலேன மகத்தா யோகநஷ்டா, அதுலேயும் குறிப்பா கலியுகத்துல ததச்சானு தினம் தர்மம், ஒவ்வொரு நாளும் தர்மம் சிதைவுருமா கலியுகத்தினுடைய தன்மை ஒவ்வொரு நாளும். அப்ப அந்த கலியுகத்தினுடைய காலமே கொடுமையானது, அதுவும் கலிகாலம் ரொம்ப கொடுமையானது. அதை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா உண்மையான விஷயங்கள் சொல்லத்தரப்பட வேண்டும். எப்ப அந்த விஷயங்கள் சொல்லித்தரப்படலையோ அப்ப நிச்சயமா சம்பிரதாயத்தினுடைய உண்மையான விஷயங்கள் நீர்த்து போகும். பால் குடிச்சா வரக்கூடிய சத்து நமக்கு கிடைக்காது சம்பிரதாயத்தினுடைய செய்திகளை பெறும்போது. சம்பிரதாயத்தினுடைய செய்திகள்னு வரும்போது குறிப்பா கௌடிய சம்பிரதாயத்தில் எடுத்துட்டோம்னா ரெண்டு விஷயங்கள் ஆழமா நம்ம பிரச்சாரம் செய்தாகணும். சைத்தன்ய மகாபுருஷ் சொல்லியிருக்கார், அது சைத்தன்ய சரிதாமிரத்தில் இருக்கு. பிரேம் பிரச்சரன் பாஷண்ட தலன், கிருஷ்ண பக்தியை நம்ம எடுத்து சொல்லும்போது சம்பிரதாயத்தை தக்க வைக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்களும் பிரச்சாரம் செய்யப்பட்டாக வேண்டும். ஒன்று பிரேம் பிரச்சரன் அல்லது கிருஷ்ண பக்தியினுடைய நாமம் ரூபம் குணம் லீலை இது போன்ற உன்னதமான விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஷண்ட தலன், பாஷண்ட அப்படின்னா போலியான விஷயங்கள், போலியான விஷயங்கள் அப்படின்னா நாஸ்திகம் மாயாவாதம் பௌதிகவாதம் இதெல்லாம், இதெல்லாத்தையும் கண்டித்தாகணும். இந்த ரெண்டும் ஒன்றோடொன்று இணைந்து போகணும். இன்னும் சொல்ல போனா சில பக்தி சாஸ்திர தாக்கர் சொல்லுவார், கலியுகத்துல பிரேம் பிரச்சரனோட பாஷண்ட தலனுக்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுத்தாகணும். ஏன்னா மக்கள்கிட்ட எப்படி பார்த்தாலும் ஏற்கனவே நிறைய கிறுக்கல்கள் இருக்கு அவங்களுடைய மனம் அப்படிங்கிற பலகையில. எந்த யாருடைய மனமுமே வந்து தெளிவானது கிடையாது, எல்லாருடைய மனதிலையும் ஏற்கனவே நிறைய கிறுக்கல்கள் இருக்கு. அதுவும் குறிப்பா நவீன காலத்துல பார்த்தோம்னா கிருஷ்ண பக்திக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் எத்தனையோ விஷயங்கள் அவங்களுடைய மனதுல தவறான எண்ணங்கள் இருந்துட்டுதான் இருக்கு, நிறைய ஸ்டோர் ஆகி கிடக்கு. அது எல்லாத்தையும் முதல்ல வெளியில விரட்டணும். அதனால இந்த ரெண்டு விஷயங்களும் அவசியமாகும், பிரேம் பிரச்சரன் பாஷண்ட தலன். அதுல நம்ம விட்டு கொடுக்கும் போது யோகோ நஷ்டம், சம்பிரதாயம் அழிவுற்றுவிடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப ஷில பிரபுபாத் இந்த அவருடைய லீலைகளை அரங்கேற்றி கொண்டிருந்த காலத்துல அப்பயே யோகோ நஷ்டம் ஆரம்பமானது. ஆச்சாரியர் இருக்கும் போதே யோகோ நஷ்டம் இருந்தது. ஏன்னா ஆச்சாரியரால ஒரு விதத்துல சொன்னோம்னா உலகத்துல எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கத்தையும் வந்து பிரபுபாதரால கட்டுப்படுத்த முடியும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு பேக் டு காட்ஹெட் பத்திரிகையில் அதில் ஷில பிரபுபாத் இருந்தப்ப 1975-76 அந்த பீரியடில், 76 ராமேஸ்வர் சுவாமி அவர் அதுக்கு எடிட்டராக இருந்தார். அப்போ அவர் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு சில மாதங்களுக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணுறதுனால வரக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தான். அதாவது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது பொதுமக்கள், நான் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை 10 நாள் சொன்னேன், 1 மாதம் சொன்னேன், எனக்கு வந்து மனசு நிம்மதியாச்சு, எனக்கு இருந்த கவலையெல்லாம் பறந்து ஓடிடுச்சு, அது மாதிரி பலவலா குளக்குலான்னு எதோ சொன்னதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் பெரிய பெரிய பிரபலமான நபர்கள்லாம் போட்டு, இல்லை சாதாரண ஒரு நார்களை போட்டு மாடலிங் இன்ஜினியர் டாக்டர் இல்லை ஒரு பெரிய தொழிலதிபர் இப்படிலாம் இவங்கவுங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க மகாமந்திரத்தை பற்றி, அதாவது நீங்களும் சொல்லுங்க அப்படிங்கிறத உற்சாகப்படுத்துறதுக்காக அப்படி போட்டிருந்தார். நிறைய பக்தர்கள் அதை வந்து யோகோ நஷ்டா அப்படின்னு பார்த்தாங்க. ஸ்ரீல பிரபுபாதருடைய கவனத்துக்கு கொண்டு போனாங்க. பிரபுபாதர் உடனே அதை கண்டித்தார், உடனடியாக மாற்றணும், இது தவறு, இது நாம அபராதம். ஹரிநாமத்தை சொல்றதுனால ஒருத்தருடைய பௌதிக துன்பங்கள் விலகும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணோம்னா அது நாம அபராதம். ஸ்ரீல பிரபுபா உடனடியாக அதுக்கு தடை விதிச்சார். அது நடந்து கூடிய விரைவிலேயே ராமேஸ்வர மாத்தினார், எடிட்டர் மாத்தினார். ஏன்னா அந்த இடத்துல நாம சங்கீர்த்தனத்தினுடைய குறிக்கோள் அது நீர்க்கப்படும், அது வந்து அழியே குறைச்சு மதிப்பிடப்படும், உண்மையான விஷயங்கள் அங்கே சொல்லப்படலாம். நாமம் அதனுடைய உண்மையுருவில் கொடுக்கப்படவில்லை. நாம சங்கீர்த்தனம் செய்கிறதுனால ஒருத்தருக்கு பௌதிக நன்மை விளையும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறத ஸ்ரீல பிரபுபாதர் தடை விதித்தார். அதை பார்க்கலாம், இருந்தாலும் யோகோ நஷ்டா. சில நேரங்களில் நான் பார்க்குறேன் பக்தர்கள் மத்தியில், இப்போ இருக்கக்கூடிய பக்தர்கள் மத்தியில் கூட அது மாதிரி பிரச்சாரம் பண்ணலாம். சம்பிரதாயத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம், சம்பிரதாயத்தை தீட்சை வாங்கி இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ஏன்னா அங்கே அந்த சம்பிரதாயத்தினுடைய மதிப்பு விலகி போயிடு. காலநேக மகதா யோகோ நஷ்டா, யோகமானது குன்றிவிட்டது. அதே மாதிரி இது எல்லாத்துலேயும் பொருந்தும். சுத்த பக்தி, எந்த இடத்துல நம்ம வந்து சுத்த பக்தியை பிரச்சாரம் பண்ணலையோ அப்போ நிச்சயமாக அந்த இடத்துல கலப்படமான பக்தி வரும். சுத்த பக்தியை பிரச்சாரம் செய்ய வேண்டியது அவசியம். சுத்த பக்தி பிரச்சாரம் செய்யப்படலை அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக கலப்படமான பக்தி உள்ளே புகுந்துடும். வேற என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும்? சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஏன் நம்ம வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஏன் அவ்வளோ கண்டிப்போட நடந்துக்கணும். சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள ஜெபம் பண்ண வச்சா போதும் தானே? கிடையாது. ஆரம்பத்தில் முறையான தத்துவ அறிவை உண்மையுருவில் கொடுக்கல அப்படின்னா அப்போ அங்கே நாம் அவங்களுக்கு உண்மையான பலனை கொடுக்கறதில்ல. மாம்பழம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் வேற எதையோ கொடுத்துட்டுருக்கேன். மாம்பழம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாம்பழம் மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன் உங்கள் கீழே. ஆ, அப்போ அதை கடிக்க முடியாது. வெறுமனை பார்க்கலாம், மாம்பழம் மாதிரி இருக்குதேன்னு பார்க்கலாம், ஆனால் அந்த மாம்பழத்தினுடைய உண்மையான தன்மையை அடைய முடியாது. அது மாதிரி தான் ஹரிநாமத்தினுடைய உண்மையான பலன் அவங்களால அடைய முடியாது. அப்போ அந்த பிளாஸ்டிக் மாம்பழத்தை கொடுத்து அவங்கள ஏமாத்துற மாதிரி. நான் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாமத்தினால் நன்மை அடையலாம், பௌதிக நன்மை அடையலாம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணோம்னா சம்பிரதாயத்தினுடைய மதிப்பு குறைஞ்சு போயிடும். இன்னைக்கு அதான் நடக்குது. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒவ்வொரு கோயிலுக்கு போங்க, எல்லா கோயிலையும் அவங்க இருக்கக்கூடிய பூஜாரி சொல்கிறதெல்லாம் இதே தான். இங்கே வந்தீங்களா, இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், புள்ளல்லாதவங்க புள்ள போகிற கல்யாணம் ஆகும், அந்த கல்யாணம் ஆகும், இந்த தோஷம் போகும், அந்த தோஷம் போகும், ஏதாவது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் அதுக்காகவா அந்த விக்கிரகங்களுக்கு மதிப்பு கொடுத்தாங்க? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அங்கே வந்து உண்மையான விஷயங்கள் பிரச்சாரம் பண்ணப்படலை. நிச்சயமா அங்க வந்து யோகமானது அழிவுற்று விடு, அழிவுற்றுச்சு. இதே நடக்கலாம், எல்லா இடத்தையும் நடக்கலாம். எங்க உண்மையான விஷயங்கள் பிரச்சாரம் செய்யப்படலையோ அப்ப போலிகள் தலை தூங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பல நேரங்கள்ல இன்னொரு விஷயம் என்னன்னா பஷண்ட தலன். இதுக்கும் வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. நம்ம வந்து சரி பிரபுபா சொன்ன இந்த நாமம் ரூபம் இதெல்லாம் மட்டும் ஒழுங்கா சொல்லிடலாம், எதுக்கு நம்ம அடுத்தவங்களையே நம்ம திட்டின்னு இருக்கணும்? அடுத்தவங்கள திட்டுறது நம்ம பணி கிடையாது. அது வந்து எப்படிங்க அதை எடுத்துக்கிறது? சாதுனா நம்ம சாது மாதிரி இருக்கணும். நம்ம ஏன் வந்து மற்றவங்கள்லாம் திட்டணும்? நம்ம ஏன் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தணும். சரி, சாய்பாபா மக்களை ஏமாத்தலாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம அதையே மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லலன்னா யார் தெரிஞ்சுப்பா? யாராவது ஒருத்தர் சொல்லணும், எப்பயாவது ஒரு நேரத்தில் சொல்லி ஆகணும். சொல்லலைன்னா மக்கள் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான் சொல்லிட்டு ஒரு நாள் சாய்பாபா கோயிலில் போய் சாய்ராம் சாய்ராம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆ, சாய்பாபா ஒரு உதாரணத்தை கொடுக்குறோம், எத்தனையோ பேர் இருக்கா, ராமகிருஷ்ணா விவேகானந்தோ கல்கி எத்தனையோ பேர் இருக்கா, ஜக்கி வாசுதேவ் ரவிசங்கர் எல்லாரோட பேரும் சொல்லலாம். யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரோட பேரும் சொல்லிக்கலாம். யாரெல்லாம் பரம்பரை மூலமா வரலையோ எல்லாரோட பேரும் தெரிஞ்சுக்கலாம். உடனே ஒரு சிலர் நினைக்கலாம், எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லணும், நாஸ்திகர்கள் மாயாவாதிகள் விஞ்ஞானிகள். சில பிரபுபாத் சொல்லுவார், விஞ்ஞானிகளை எதிர்த்து எவ்வளோ பேசியிருக்கார் பிரபுபாத். குருடன் கடைசி மாதம் பகவத் தரிசனத்தில் ஜனவரியில் ஒரு கட்டுரை போட்டோம், பிரபுபாதருடைய அவருடைய உரையாடல் பக்தர்களோட. அதில் வந்து தலைப்பு நம்ம கொடுத்துருந்தோம், குருட்டு விஞ்ஞானிகள். நிறைய பார்த்து ஒரு சார், என்னது பிரபு குருட்டு விஞ்ஞானி இப்படி அடிக்கிறீங்களே, நான் அடிக்கிறப்பா பிரபுபாத் சொல்ற, பிரபுபாத் சொல்றத திரும்பி சொல்ல வேண்டியது நம்மளுடைய பணி. விஞ்ஞானிகள் பிரபுபாத் நிறைய சொல்ல, விஞ்ஞானிகள் சமுதாயம் மொத்தத்தையும் ஏமாத்துறாங்க. சில பிரபுபாத் சொன்னார், எல்லா இடங்களுக்கும் போய் ரெண்டு விஷயத்த பிரச்சாரம் பண்ண, ஒன்று மனுஷன் நிலவுக்கு போகலை அப்படிங்கிறத, இன்னொன்று இந்த விஞ்ஞானிகளை காட்டிலும் ஒரு கோழி வந்து மிகச்சிறந்த விஞ்ஞானின்னு. ஒரு கோழி உங்களை காட்டிலும் பெரிய விஞ்ஞானின்னு என்ன சொல்ல வந்தாருன்னா, பிரபுபாத் ஒரு கோழியால் இன்னொரு கோழியை கொடுக்க முடியும், உங்களால் இன்னொரு மனுஷனும் கொடுக்க முடியாது, அதாவது உங்களுடைய விஞ்ஞானத்தினால். ஏன்னா இந்த விஞ்ஞானிகள் வந்து உயிரானது பௌதிக பொருள்கள்லேருந்து வருதுன்னு சொன்னாங்க. பிரபுபாத் வந்து இல்லை, உயிர் உயிர்லேருந்து தான் தோன்ற முடியும், பௌதிக பொருள்லேருந்து வர முடியாது. உன்னால் முடிஞ்சால் ஒரு கொசுவை தயாரித்து காட்டும்ப, உன்னால் முடிஞ்சால் ஒரு கொசுவை உற்பத்தி பண்ணி காட்டு. குரங்குலேருந்து மனுஷன் வந்தானா, குரங்கு ஏன் இன்னும் இருக்குது, இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணி ஆகணும். இல்லைனா இஸ்கானுக்கும் வரலாம், ஹரகிருஷ்ணா ஹரஹரமாக சொல்லலாம், ஏதோ பிரபுபாத் புக்கு அப்பப்போ எப்பயாவது படிக்கலாம். ஆனாலும் வந்து மனுஷன் போய் வந்தான், குரங்குலேருந்து வந்தான் நினச்சிட்டே இருக்கலாம் மக்கள், சொல்லித்தரல அப்படின்னா. இல்லை மக்களுக்கு வந்து பௌதிக தலைவர்கள் மேலே ஒரு வகையான பற்றுதல் இருக்கலாம். சில பேருக்கு வந்து யாராவது ஒருத்தரை கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யாருக்காவது ரசிகராக இருந்திருக்கலாம், திரைப்பட கலைஞர்களா கிரிக்கெட் வீரர்கள் எத்தனையோ பேர் ரசிகராக இருந்திருக்கலாம். கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் அபத்தம் அப்படிங்கிறது சொல்லப்படலைன்னா, அப்போ அங்கே வந்து அவங்களுடைய அந்த பற்றுதல் இருந்துட்டே இருக்கும். ஜட விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய பற்றுதல், பற்றுதலை விளக்கலை அப்படின்னா கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய பக்தி அங்கே வலுப்பெற முடியாது. கிருஷ்ண பக்தியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னேறார் அப்படின்னா இந்த விஷயங்கள் ஒருத்தருடைய பார்வையிலேருந்து வெளியில் போகணும். அப்போ தான் அந்த இடத்துல கிருஷ்ண பக்தி ஸ்திரமாக முடியும். போலிகள் சில நேரத்தில் என்ன பண்ணா, இதெல்லாம் பிரபுபாதர் சொல்லியிருக்க, நம்மளும் அதை பிரச்சாரம் பண்ணுறோம் பாஷண்டத்தில். சில நேரங்களில் பக்தர்கள் நினைப்பாங்க, ஓ எதுக்கு இந்த பாஷண்ட தலம்லாம், நமக்கு வேலை இல்லாத வேலை, அடுத்தவங்களை பற்றி நம்ம ஏன் திட்டின் இருக்கணும், இவங்க வந்தால் இப்போ பார்த்தாலும் இப்படி தான். பிரபுபாத் நல்ல மனுஷன்தான், நிறைய கொடுத்துருக்காரு, ஆனால் அவர் அடிக்கடி திட்டுறது தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, பிரபுபாதரே குறை சொல்லுவான். அப்புறம் எங்கேருந்து நீ சம்பிரதாயத்தை சார்ந்தவனாக எடுக்க முடியும், எஸ்ஸ தேவா பராபக்தீர் எத்தோ தேவோ ததா குரு தஸ்யை கதிதகியத்தா பிரகாஷந்தே மகாத்மனா. யார் ஒருத்தருக்கு கிருஷ்ணர் மேலேயும் குரு மேலேயும் சமமான அளவு நம்பிக்கை இருக்கோ அவங்க வேதங்களுடைய அறிவு எல்லாமே அவங்களுக்கு ஊட்டப்படும். பிரபுபாதர் மேல பூர்ண நம்பிக்கை இருக்கணும். பிரபுபாதர் சொன்ன எல்லா விஷயங்களும் உண்மை அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய நம்பிக்கை இருக்கணும். பிரபுபாதர் எந்த விதமான மனப்பான்மையை வெளிப்படுத்தினாரோ அதுல ஒருத்தன் குற்றம் கண்டுபிடிச்சான் அப்படின்னா அப்ப சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க கிடையாது. குறைஞ்சபட்சம் பிரபுபாதருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க கிடையாது. பிரபுபாதர் வந்து பிரபுபாதரை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரபுபாதரை பிடிக்கும், அவர் சொன்ன விஷயம் பிடிக்காது, இல்லை அவர் சொன்னதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், இல்லை அவர் சொன்ன விதம் பிடிக்காது, அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், அதை வேற மாதிரி சொல்லாமே அப்படின்னா எப்படி சொல்லணும்னு அவருக்கு தெரியாது, அவருக்கு நான் சொல்லித்தரேன். அது எப்படின்னா, குருவுக்கு கீழே சிஷ்யனா இருக்கிறது பதில சிஷ்யனுக்கு சிஷ்யனா இருக்கக்கூடிய ஸ்தானத்துல இருந்து நான் குருவுக்கு குரு ஆகிறேங்கிறது. பிரபுபா சொன்னாரு, ஆனா அதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும், அதனால அவருக்கு சொல்ல தெரியாத மாதிரி அவருக்கு இவர் சொல்லி கொடுத்தா அவர் கத்துக்கணும் மாதிரி சொல்லுவான். அப்ப அந்த சிஷ்யனா இருக்கிறதுக்கான தன்மை அங்க இல்லாம போயிடுது. இது ரொம்ப அபாயகரமானது, ரொம்ப சூக்ஷமானது. நான் சொல்றது சூக்ஷமா எப்படி யோகமானது நஷ்டம் அடையலாம் அப்படிங்கறத சொல்றேன். இல்ல யாராவது ஒரு சில பக்தர்கள் அது மாதிரி பிரபுபாதர் சொன்னதை அப்படியே உண்மையா எடுத்து சொன்னாங்களாலும் பிரபுபாதர் சொல்லலாம், இவங்க எப்படி சொல்லலாம்? பிரபுபாதர் சொல்ல சொல்லியிருக்க, குருவுடைய கட்டளையை கடைபிடிக்கிறது ஒரு பரம்பரையில வரக்கூடியவங்களுடைய பணி. பிரபுபாதர் வந்து விஞ்ஞானிகளை கண்டிக்க சொல்லியிருக்கார், விஞ்ஞானிகளை கண்டிக்கிறோம். பிரபுபாதர் நாசிகர்களை கண்டிக்க சொல்லியிருக்கார், நாசிகர்களை கண்டிக்கிறோம். பிரபுபாதர் அயோக்கியர்களை போலியான ஆன்மீகவாதிகளை கண்டிக்க சொல்லியிருக்கார், அதை கண்டிக்கிறோம். இது ஸ்ரீல பிரபுபாதரை பின்பற்றக்கூடியது. சில நேரத்தில் சொல்லுவோம், பிரபுபாதர் சொன்னார் சரி, அவர் சொல்லலாம், நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னா பிரபுபாதர் சொன்னதை பின்பற்றோம். நம்ம பிரபுபாதருடைய சேவையில ஈடுபடுறோம், பிரபுபாதர் சொன்ன விஷயங்களை திருப்பி சொல்றோம், எடுத்து சொல்றோம், புரிய வைக்கிறோம். எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவும் முடியாது. சில பிரபுபாதர் எடுத்து சொன்னப்பே எல்லாரும் புரிஞ்சுக்கலாம், நம்ம எடுத்து சொல்லும் போது எத்தனை பேர் புரிஞ்சுப்பாங்க? மக்கள் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுக்காக சில நேரங்களில் விஷயங்களை பல பேர் சொல்லாம விட்டுருவான். அதெல்லாம் சொன்னா யாருக்கும் புரியாதுப்பா, எடுத்துக்க மாட்டாங்கப்பா, அது எதுக்கு சொல்லிக்கிட்டு? அப்ப என்ன ஆகும்? யோகோ நஷ்டா. காலப்போக்கில் என்ன ஆகும்னா அப்படியே போயிடும். காலப்போக்கில் அது அப்படியே மறந்துடுவாங்க அந்த விஷயங்கள் எல்லாம். நிறைய விஷயங்கள் பிரபுபா சொன்னாரு, அது சரி. பிரபுபா புத்தகத்தை படிக்கும்போது சில நேரங்களில் பக்தர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படாதப்ப, பல வருஷம் படித்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது பாகவதத்தை நாலாவது காண அஞ்சாவது காண வரும்போது பிரபுபா ஏதாவது சொல்லும்போது, பிரபுபா புத்தகத்தை சொல்லியிருக்காரு, ஆமா பிரபுபா புத்தகத்தை சொல்லியிருக்காரு, அஞ்சாவது காண படிக்கும் போது தான் பார்ப்போம், ஐயோ பிரபுபா சொல்றாரு சூரியன் வந்து பூமியை சுத்தல, பூமி தான் சூரியனை, சார் பூமி வந்து சூரியனை சுத்தல, சூரியன் தான் பூமியை சுத்துதுன்னு சொல்றாரு. இத்தனை வருஷமா நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சதெல்லாம் தண்டமா? ஆமா தண்டம். பிரச்சாரம் பண்ணனா தெரியாது, விஞ்ஞானிகள் ஏமாத்துறாங்கிற விஷயத்த சொல்லலைன்னா தெரியாது, இத பிரச்சாரம் பண்ணும். அப்படி இல்லைன்னா சம்பிரதாயத்தினுடைய மதிப்பு, சம்பிரதாயத்தினுடைய சக்தி குறைஞ்சு போயிட்டே இருக்கும். அதனால சம்பிரதாயத்தை தக்க வைக்கிறதுங்கிறது அவசியமான ஒன்று. அதில் எல்லாருக்கும் பங்கு இருக்கு. ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையும் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய வழிவந்த இந்த கௌடிய சம்பிரதாயத்தில் பங்கு பெறுறதுக்கு நம்ம மிகப்பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கோம். இதை உள்ளது உள்ளபடி அப்படியே எடுத்துக்கணும். பிரபுபாதரை பிரபுபாதர் மாதிரி ஏற்றுக்கணுமோ ஒழிய, நான் விரும்பக்கூடிய பிரபுபாதர் மாதிரி பிரபுபாதர் மாத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. பிரபுபாதர் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பிரபுபாதரை நான் மாத்திப்பேன், அது தவறு. கிருஷ்ணர் எப்படி இருக்காரோ கிருஷ்ணனை கிருஷ்ணரை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு கிருஷ்ணரை நான் விரும்பக்கூடிய கிருஷ்ணர் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அப்படி இப்படி மாத்துறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஆச்சாரியருக்கும் அது பொருந்தும். பிரபுபாதரை பிரபுபாதரோ அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம நமக்கு நினைச்ச மாதிரி மாத்திக்கணும்னு நினைக்கக்கூடாது. இது சில தகவல்கள். வேற ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னா சொல்லலாம், கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். பல விஷயங்கள், பல நேரங்களில் வந்து மக்கள் விலகி போகலாம். மக்களுக்கு எடுத்து சொல்லணும், பரம்பரையில் இருக்கவங்க எடுத்து சொல்லலை அப்படின்னா அழிஞ்சிடும். தேவர்களை வழிபடுறது கூடாது. பார்க்கலாம், இன்னைக்கு ஸ்ரீ சம்பிரதாயத்தில் யாரும் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஏறக்குறைய போயிடுச்சு எல்லா இடத்துலையும். தேவர்கள் என்ன தான் முதலே சொன்னேன், சாய்பாபாவே கும்பிடுறாங்க, அப்புறம் எங்க இருந்து தேவர்கள்? எனக்கு கல்லூரியில் ஒரு நண்பன் இருந்தான், ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த பையன். வைஷ்ணவ சம்பந்தம் கிடையாது, ஏதோ சில நேரங்களில் சந்தியாவந்தனம் பண்ணுவான், அவ்வளோதான் அவனுக்கு தெரிஞ்சது, வேற ஒன்றும் தெரியாது. அவங்க வீட்லேயும் சாய்பாபா படம் பெருசாக இருந்திருக்கு, பார்த்துருக்கேன். அவங்க திருச்சியில் மலைக்கோட்டைக்கு ஏறக்குறைய தினசரி அவன் போவான். 3 வருஷமாக நாங்கள் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு கிருஷ்ணா கான்சியஸ் கிடச்சிது. நான் அதுக்கப்புறம் வேண்டாம் சொன்னேன், ஏ நீலாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தப்பா, ஆச்சாரிய ராமானுஜர்லாம் இதெல்லாம் அனுமதி கொடுக்கல, நீ பாட்டு இங்கெல்லாம் போறியே அப்படின்னு நான் கேட்டப்ப அவன் என்ன திட்ட ஆரம்பித்தான். நீ என்ன திட்டு, இஸ்கானுக்கு போனதுக்கப்புறம் இப்போ விநாயகர் கோயிலெலாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீ சம்பிரதாயத்தை சேர்ந்தவனா இருக்கிறியே, விலகி போச்சு. இஸ்கான்லேயே அது நடக்கலாம், சொல்லலைன்னா யாருக்கு தெரியும், பிரச்சாரம் பண்ணலன்னா யாருக்கு தெரியும். இல்லை கம்மியாக பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தலைமுறையில் கொஞ்சம் சரி பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி வச்சுக்கிறேங்க சிவபெருமான, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடுத்த தலைமுறை தலைமுறை போக போக அப்படியே போயிடும். இப்போ 2 நேர்கோடு இருக்குன்னா யாருக்காவது கொஞ்சம் ஜாமெட்ரி தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சுக்கலாம். ஜாமெட்ரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 நேர்கோடுங்கிறது என்றைக்குமே நேர்கோடு கிடையாது, தெரியுமா? ஆ அதில் ஏதாவது கொஞ்சமாவது விலகி தான் இருக்கும். இது நேர் தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது, ஏன்னா கொஞ்சமாவது விலகி இருக்கும். ஆனால் அது நேர், நம்ம கண்ணு பார்க்குற வரைக்கும் நேராக இருக்கு, பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் அப்படி விலகி போச்சுன்னா, அப்புறம் நம்ம ஜாமெட்ரிலாம் வரையும்போது அப்படி கொஞ்சம் போச்சுன்னா கொஞ்சம் அந்த இடத்த மட்டும் அழிச்சிட்டு அப்படி நேராக இழுத்து விடுவோம், பார்க்கறதுக்கு ஒரு நல்லபடியாக தெரியும். அதே மாதிரி இது எங்கிட்டு வேணாலும் போகலாம் கோடு. இதில் இன்னொரு உதாரணம் சொன்னால், ரயில்வே ட்ராக், ரயில்வே ட்ராக்ல 2 ட்ராக் இருக்குன்னா ரெண்டும் பேரலாக இருக்கணும், இல்லைனா விலகி போயிடும். எங்கேயாவது கொஞ்சம் அப்படி போச்சுன்னா உடனே தட்டி அதை வந்து பக்கத்தில் கொண்டு வந்து சீர்படுத்துவான். சீர்படுத்தலை அப்படின்னா அந்த ட்ராக் எங்கேயோ போயிடும், அப்புறம் ரயில் கவுந்துடும். ஆ ட்ராக்கை வந்து சீர்படுத்தணும், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விலகி இருக்கும், விலகிறத பார்த்தாங்கன்னா உடனே சீர்படுத்தணும். அப்படி சீர்படுத்தலைன்னா அது வந்து போயிடும். கொஞ்சம் தானே விலகி இருக்கு. ஆ ரயில்வே ட்ராக்கு சும்மா 2 இன்ச்சு தாங்க நவுந்துருக்குது, ட்ரெயினே கவுந்துடும். அதனால் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். நம்மளுடைய பக்தியில் கர்மா ஞானம் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. மாயாவாதிகளுக்கு எதிராக இருக்கணும், மாயாவாதிகளுக்கு ஒத்து போகக்கூடாது. பௌதிகமான நன்மைகளோடு கலந்துடக்கூடாது கிருஷ்ண பக்தியை. இதிலெல்லாம் நம்ம கவனமாக இருந்தோம்னா அப்போ சாஸ்திரத்தை உண்மையுருளை கொண்டு போகலாம். அதனால தான் பிரபுபா வந்து பகவத்கீதை உண்மையுருள் கொடுத்தார். சில பேருக்கு பகவத்கீதையில் இருக்கிறதே உண்மையுருளை கொடுக்கும்போது, அதாவது கிருஷ்ணர் சொல்லியிருப்பார், அதை பிரபுபா திருப்பி சொல்லும்போது ஊ அப்படின்னு உரைக்கும். இல்லைன்னா நம்ம திருப்பி சொல்லலை அப்படின்னா படிக்கிறதுனால யாருக்கும் புரியாது. இப்போ பார்க்கலாம், இதில் ரஷ்யாவில் வந்து பகவத்கீதைக்கு வழக்கு தொடர்ந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். சொல்கிறோம், நாங்கள் வந்து பகவத்கீதைக்கு எதிராக நாங்கள் ஒன்றும் சொல்லலை, பிரபுபாதில் எழுதின விளக்க உரைக்கு தான் நாங்கள் வந்து எதிராக சொல்கிறோம். சரி, அப்படி என்னப்பா சொல்லியிருக்கார் பிரபுபா விளக்க உரையில்? பிரபுபா சொல்கிறாரு கிருஷ்ணனை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் சிறந்தவங்க, மித்தவங்க எல்லாம் வந்து கீழன்னு சொல்கிறாரு. அது கிருஷ்ணரே சொல்கிறாருப்பா, மற்ற எந்த பகவத்கீதையும் உண்மையிலுள்ள கிடையாது, அதனால அவன் சொல்கிறதில்ல. ஆ பிரபுபா வந்து யாரெல்லாம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யலையோ அவங்கெல்லாம் முட்டாள்னு சொல்கிறாரு. எப்பா அது பிரபுபாவை சொல்லாது, கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அவஜானந்தி மாமூடா, அவர் சொல்றாரு. என்ன யார் கிருஷ்ணர்கிட்ட சரணடையில அவங்க மூடர்கள்ங்கிறது கிருஷ்ணர் சொல்றாரு. நமாம் துஷ்கிருத்தினோ மூடா, இதெல்லாம் கிருஷ்ணருடைய வார்த்தைகள். ஆனா பிரச்சனை என்னன்னா, அதுக்கு விளக்குவரை கொடுத்தவங்க அதை எடுத்து சொல்லாததுனால பிரபுபாத் மட்டும்தான் அதை சொல்றாரு. ஆ, இவர் பாரு, இவர் மட்டும் சொல்றாரு, அதனால இந்த பகவத்கீதை வேண்டாம். அதுதான் அங்க இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனையுமே. அவங்க கேஸ் போடுறதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா மற்ற பகவத்கீதையெல்லாம் இதெல்லாம் காணமே, அவன் பார்க்கல. இது கிருஷ்ணர் சொல்றதுதான் பிரபுபாத் சொல்றாருங்கிறத. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றத மற்றவனையே சொல்லலையே மற்ற விளக்க உரையில. ஸோ அதனால ஸ்ரீல பிரபுபாத் சொன்னதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸ்ரீல பிரபுபாதருடைய வார்த்தைகள் என்றைக்கும் பழமை ஆகிறது கிடையாது, என்றென்றும் இருக்கக்கூடியது. அதில் நம்பிக்கை வைக்கணும். கொஞ்சம் விலகி போனோம்னா ரொம்ப விலகி போயிடுவோம். சில நேரங்களில் ஸ்ரீல பிரபுபாதருடைய வார்த்தைகளும் ஸ்ரீல பிரபுபாதருடைய பின்பற்றக்கூடிய பக்தர்களும் பல நேரங்களில் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாம். சில நேரங்களில் அதுவும் அவசியமாகும். சில பக்தி சாஸ்திர சாக்கர் ஒரு உதாரணம் கொடுப்பார். ஒருத்தனுக்கு ஒரு கொப்பளம் இருந்தது. அந்த கொப்பளத்துக்கு ஒருத்தன் வந்து மேலாக்க மருந்து போட்டான். கொஞ்சம் குணமாகற மாதிரி தெரிஞ்சது, ஆனால் அந்த கொப்பளம் மறுபடியும் வந்துச்சு. இன்னொருத்தர் வந்து உஃப் உஃப்னு ஊதுனான். ஊதும் போது அப்படியே இதமாக இருக்கும். கொப்பளம் இருந்து யாராவது ஊதுனாங்கன்னா இதமாக இருக்கும், ஆனால் அது வழியை போக்காது. இன்னொருத்தர் வந்தார். இதுக்கு வந்து கத்தியை வச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி கத்தி எடுத்தார். இவன் பார், கத்தி எடுக்கிறானே வலிக்குதே. கொஞ்ச நேரம் வலிச்சாலும் அவ்வளோதான், மொத்தமாக அதனுடைய வலி போயிடும். அது மாதிரி ஸ்ரீல பிரபுபாதருடைய கடினமான வார்த்தைகள் கொஞ்ச நேரம் வலித்தாலும் அது வந்து அதை தீவிரமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வியாதி குணமாகும். பிரபுபாத் இப்படி சொல்கிறாரு, இவர் இப்படி சொல்கிறாரு, கடினமாக பேசுகிறாரு, சரி இந்த பிரபு வந்தால் எப்போ பார்த்தாலும் யாரையாவது திட்டின்னு தான் இருப்பார், இவர் வர வேண்டாம், இவர் வேண்டாம் நமக்கு, வேறு யாராவது வந்தால் கதை சொல்லுவாங்க, நல்லா கதை கேட்கலாம், நம்ம வந்து ரொம்ப அப்படி நம்ம நினச்சோம்னா அப்போ வந்து வியாதி அதுக்கு தகுந்த மாதிரி தான் குணமாகும். இதெல்லாம் வந்து சில நேரங்களில் வலுவாக நம்ம வந்து தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா தவறுகள் வலுவாக சுட்டி காட்டப்படலை அப்படின்னா அப்போ உஃப் உஃப்னு கொப்பளத்து மேலே ஊதுற மாதிரி தான் இருக்கும். கேட்கறதுக்கு ஐயோ கொப்பளமா, பரவாயில்ல, அவர் வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் கொப்பளத்துக்கு ஊதினார், இவர் கொஞ்ச நேரம் ஊதினார், இன்னொருத்தர் கொஞ்சம் நேரம் ஊதினார், அவர் வந்து கத்தி எடுத்துக்கிட்டு வந்தாரு. யார் குணப்படுத்துகிறாங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு வரோம். சாதுக்கள் அப்படிங்கிறவங்க உண்மையை பேசணும், அது கேட்கறதுக்கு இதமாக இருந்தாலும் சரி கடினமாக இருந்தாலும் சரி உண்மையை பேசணும். சில நேரங்களில் உண்மை கசக்கும், ஆனால் எல்லா நேரங்களையும் உண்மை நன்மையை கொடுக்கும். நம்ம நன்மையை விரும்பணும் அப்படின்னா உண்மையை கேட்கறதுக்கு தயாராக இருக்கணும். ஸ்ரீல பிரபுபாதருடைய புஸ்தகங்களை தொடர்ந்து படிக்கணும். ஸ்ரீல பிரபுபாத் கொடுத்துருக்கக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து பக்தர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணும். இல்லைனா யோகோ நஷ்டா, மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிற சம்பிரதாயத்தை சார்ந்து இருக்கோங்கிற ஒரு நன்மையை நம்ம தவற விட்டுருவோம். பல விஷயங்கள் இருக்கு. டைம் இருக்கா? இல்லை, இன்னும் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பேசலாம், டைம் இருந்ததுன்னா. ஓகே, கேள்வி கடைசியாக இருக்கிறேன். சில நேரங்களில் பக்தர்கள் நினைக்கிறது உண்டு, ஜபம் பண்ணுறதை பற்றி மட்டும் பிரச்சாரம் பண்ணாமல் எதுக்கு தத்துவம் எல்லாம், ஜபம் பண்ணுறதை மட்டும் பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னா கிருஷ்ண பக்தியும் ஒரு மதம் ஆகிடும், அல்லது ஜபம் பண்ணுறதும் ஒரு சடங்கு மாதிரி ஆகிடும். பார்க்கலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எல்லா கிறிஸ்டினும் தவறாமல் சர்ச்சுக்கு போவோம், ஏதாவது ஃபாலோ பண்ணுறானா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இயேசுவை வந்து அவங்களுடைய மதிக்கத்தக்க ஒரு நபர் ஆக்கிட்டாங்க, கும்பிடுறதுக்கு, என்ன வேணுமோ கேட்கறதுக்கு. ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இயேசு முதல்ல சொல்கிறார் கொல்லாது இருப்பாகன்னு. யார் ஃபாலோ பண்ணுறா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு மத்தியானம் வந்து ஹரே கிருஷ்ணா கண்டதை சாப்பிட்டுருப்பாங்க, சர்ச்சிலேயே கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏ இது மாதிரி அங்கே வந்து ஏன்னா பார்க்குறாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க சர்ச்சில் வரும்போது ஓட்டா அப்பா நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க. இல்லைன்னா அங்கே போய் என்னத்த எவனோ ஒருத்தன் பேசிகிட்டு இருப்பான், கேட்டுக்கிறதுக்கு போர் அடிக்கும். எதுக்கு போகணும்? பரவாயில்ல, சர்ச்சுக்கு போனால் கறி போடுவாங்க, தின்னுட்டு வரலாம். இயேசுவை பின்பற்றதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் இயேசுனா ரொம்ப பிடிக்கும், அவர் மேலே மரியாதை செலுத்துவோம். அது மாதிரி பரம்பரையை சேர்ந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பரம்பரை ஆச்சாரியர்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. பிரபுபாத் வந்து பிரபுபாத் ரொம்ப நல்லவருங்க, பிரபுபாத் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, பிரபுபாத் சொன்னதை பற்றிலாம் யாருங்க கண்டுக்கிட்டா? அவர் எனக்கு பிடிக்கும். பிரபுபாத் கதை சொன்னோம்னா நல்லா கேட்டுப்பாங்க, ஓ பிரபுபாத் கதை. ஆனால் பின்பற்றதுன்னு வரும்போது முன் வரமாட்டாங்க, அது வந்து ஏற்கக்கூடியது அல்ல. நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய சேவகர்கள் ஆக்கிறதுக்கு, அல்லது கிருஷ்ண பக்தியுடைய கிருஷ்ணருடைய சேவகர்களாக இருக்கணும், அதுதான் கிருஷ்ண பக்தின்னு அர்த்தம். மக்களுடைய சேவகர்கள் ஆகிறது கிடையாது. கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது மூலமாக நம்ம மக்களுக்கு சேவை பண்ணுறோம், மக்களுக்கு நேரடியாக நம்ம சேவை பண்ணுறவங்க கிடையாது, அதுதான் கிருஷ்ண பக்தி. அது நல்லா தெரிஞ்சிருக்கணும். சில நேரங்களில் மக்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மக்கள் நிறைய பேர் எடுத்துக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணரை நம்ம விட்டு கொடுத்தோம்னா அப்போ கிருஷ்ணதாசனாக இருக்கிறது பதில் மாயாதாசன் ஆகிடும். பல நேரங்களில் அதுவும் நடக்கிறது உண்டு. உண்மையான விஷயத்த சொன்னோம்னா நிறைய பேர் வரமாட்டாங்க, அதனால கொஞ்சம் அப்படி இப்படி அசைச்சு ஆட்டி அசைச்சு சொன்னோம்னா கூட்டம் சேர்க்கலாம், கூட்டம் சேரும். வெளியில் பார்க்கறதுக்கு ரொம்ப நிறைய பேரை சேர்த்த நபர் மாதிரி இருக்கலாம், ஆனால் அங்கே வந்து பிரபுபாதரை திருப்திப்படுத்த மாட்டோம். மக்கள் நிறைய பேர் வரலாம், மக்கள் நிறைய பேர் வந்தும் அது பிரபுபாதரை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் நம்ம செய்யலை அப்படின்னா அந்த நிறைய பேர் வந்து பிரயோஜனம் கிடையாது. எஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ எஸ்யா பிரசாதாத் நகத்தி குத்தோ. யாருமே வரலனாலும் நம்ம உண்மையை நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்போ பிரபுபாதருடைய கருணை கிட்டும். பிரபுபாதருடைய கருணை நம்ம கிட்டுடுச்சுன்னா மற்றது எல்லாமே நமக்கு இருக்கிற மாதிரி. மக்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாது பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா அப்போ அவர் வந்து கிருஷ்ணதாசர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அதிலிருந்து விலகிடுறாங்க. ஒருத்தர் பகவத்கீதையை பற்றி பேசும்போதும் பகவத்கீதையை நம்ம அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லும் போதும் நம்ம கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த செயலை செய்கிறோம், ஆச்சாரியரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த செயலை செய்கிறோம். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு செயலை நம்ம செய்யும்போது, ஒரு தரையை கூட்டினாலும் சரி, நான் கிருஷ்ணருக்காக கூட்டுறேன், ஏனோ தானோ கூட்டுறது கிடையாது. சமைக்கிறோமா? கிருஷ்ணருக்காக சமைக்கிறேன். ஆச்சாரியரை திருப்திப்படுத்துறதுக்காக பண்றோம். ஒரு உபன்யாசம் கொடுக்குறோமா? கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக பண்றோம். ஆச்சாரியரை திருப்திப்படுத்துறதுக்காக பண்றோம். மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக கிடையாது. மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா நம்ம மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக கிடையாது, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக பண்றோம். அப்ப தானாவே மக்கள் திருப்தி அடைவோம். மரத்தோட வேருக்கு தண்ணி ஊற்றினோம்னா கிளைகள் இலைகள் எல்லாத்துக்கும் தானாக போகும். கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா எல்லாமே போகும். குரு பரம்பரையானது ஆச்சாரியர்கிட்டிருந்து தொடர்ந்து கேட்கறதின் மூலமாக தக்க வைக்கப்படுது. ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதருடைய உபன்யாசங்களை கேட்கறது, ஸ்ரீல பிரபுபாத கொடுத்துருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கிரகிச்சு அதை பற்றி யோசிக்கிறது, அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது, இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தை பின்பற்றுறதுக்கு அடிப்படையாக அமையும். இல்லைன்னா சம்பிரதாயத்தில் நமக்கு வந்து மேலோட்டமான ஒரு தொடர்பு இருக்குமோ ஒழிய ஆழமான ஒரு தொடர்பு இருக்காது. எத்தனையோ கோயில்கள் கட்டலாம், இஸ்கானுடைய குறிக்கோள் கோயில் கட்டுறது கிடையாது, அதனால் கோயில் கட்ட வேண்டாங்கிறது சொல்லலை. கோயில் எதுக்காக அப்படின்னா, பக்தர்கள் வரும்போது அவங்களுக்கு உண்மையான செய்திகள் சொல்லப்படணுங்கிறதுக்காக. பார்க்கலாம் இன்றைக்கி ஸ்ரீ வைஷ்ணவர்கள், மறுபடியும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொல்கிறேன் அப்படிங்கிறனால ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு எதிராக நம்ம எதுவும் கிடையாது. ஆனால் உதாரணத்துக்காக சொல்கிறாங்க, எத்தனையோ கோயில்கள் இருக்குது, பெரிய பெரிய கோயில்கள் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடியாக இருக்குது, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் ஆளுங்கள்ல. பிரச்சாரம் பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு ப்ரபுபாத் ஒரு பொருளுரையில் எழுதுவார் கீதையில், எந்த ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும்னாலும் அதுக்கு வந்து ஒரு இடம் தேவை, அதுக்கு பணம் தேவை, அதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து அவசியமான, அதெல்லாம் இருக்கலாம், ஆனால் சுத்த பக்தியினுடைய அந்த ஒரு தன்மை இல்லைன்னா, ஆச்சாரியரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், ஆச்சாரியரை காட்டிலும் நாம் புத்திசாலி அப்படிங்கிறது எண்ணம் இருந்ததுன்னா, அவர் அப்படி பிரச்சாரம் பண்ணார், ஆனால் அவருக்கு பிரச்சாரம் பண்ண தெரியல, எனக்கு அவரை விட நல்லா தெரியும். பிரபுபாதர் அப்படி சொன்னார், ஆனால் அவர் ஏதோ வயசான சொல்லிட்டு போயிட்டார், பரவாயில்ல அவரை நம்ம மதிக்கிறோம், ஆனால் அவரை விட எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சி பிரச்சாரம் பண்ணோம்னா அப்போ யோகா நஷ்டா. வெளியில் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து நம்மளையும் குருஜியாக்கி உட்கார வச்சிடலாம், பெருசாக சீட்டு கொடுத்து எல்லாம் பண்ணலாம், ஆனால் அங்கே வந்து எஸ்யா பிரசாதா நகர்த்திக்கு தோப்பி, குருவுடைய கருணை நம்ம பெறலை அப்படின்னா நமக்கு வேற கதி இருக்காது. ஓகே, இதில் இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள தோண்ட தோண்ட நிறைய நீங்களே தெரிஞ்சுக்கலாம். கருத்துல சொல்றது என்ன, சம்பிரதாயத்தின் மூலமா வரக்கூடியது கூட காலநேக மகதா யோகோ நஷ்ட, காலத்தின் கோலத்தினால உண்மையான செய்திகள் அழிந்துவிடக்கூடும் வாய்ப்பு இருக்கு. அப்படி அழிஞ்சதுனாலதான் கிருஷ்ணர் மறுபடியும் கீதையை பேசின, அது அழிவுறாம தக்க வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரயில்வே டிராக் சொன்ன மாதிரி அப்படி எங்கேயாவது போச்சுன்னா உடனே தட்டி சரிப்படுத்தணும், அது முக்கியம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். குறிப்பாக நான் அதை பற்றி பேசலாம். ஓகே, சம்பிரதாயத்திலிருந்து விலகி போகிறத பற்றி சொல்லும்போது அவர் கேட்குறார், ரித்விக் வாதிகள் அவங்கள பற்றி என்ன சொல்கிறீங்க, குறிப்பாக என்ன கேள்வி, அதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், பர்டிகுலர்லி ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? ஓகே, ரித்விக் வாதிகள், ரித்விக் வாதினா யாருன்னு பல பேர் தெரியாது. ரித்விக் அப்படின்னா ஒரு சிலர் ஸ்ரீல பிரபுபாதருக்கு பிறகு இஸ்கான்ல வந்த குருக்கள்ல சிலர், அதாவது பலர் குருவினுடைய ஸ்தானத்திலிருந்து காலப்போக்கில் விலகிட்டாங்க அல்லது விலக்கப்பட்டார்கள். ஏன்னா அவங்க முறையாக குரு பரம்பராயினுடைய பிரதிநிதியாக செயல்படலை அப்படிங்கிற காரணத்தினால். ஒவ்வொருத்தருக்கும் பல காரணங்கள் இருக்கலாம். ஒட்டு மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா, குரு பரம்பரையில் ஒரு குரு அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர்களில் சிலர். அதன் காரணமாக பல பிரச்சனைகளை இஸ்கான் சந்தித்தது. அதனால் ஒரு சிலர் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, குரு இருந்தால் தானே பிரச்சனை, குருவே வேண்டாம், பிரபுபாதரை மட்டும் குருவாக வச்சுக்கலாம் அப்படின்னா. இது நிச்சயமாக மேலோட்டமாக பார்க்கறதுக்கு, ஓ குரு இருந்தால் தானே பிரச்சனை, பிரபுபாதரை குருவாக வச்சுட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது, பிரபுபாதர் வந்து நிச்சயமாக உத்தம அதிகாரி எல்லாருக்கும் தெரியும், அதில் அவர் கிருஷ்ணரோட தூய பக்தர் கன்ஃபார்மா நமக்கு தெரியும். அதனால பிரபுபா மட்டும் வச்சுக்கலாமே அப்படிங்கறதுலேருந்து வந்தது தான் இந்த ரித்விக் வாதம். இதுல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, பல பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, ஷீல பிரபுபாதர் சம்பிரதாயத்தினுடைய ஒரு ஆச்சாரியர் அப்படிங்கிற பட்சத்துல ஷீல பிரபுபாதரை பின்பற்றி எந்த ஒரு நபருக்கும் குருவாகிறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அது ஷீல பிரபுபாதரையே அவருடைய தகுதியை குறைச்சி மதிப்பிடுறதாகும். சம்பிரதாயத்தினுடைய பிரதிநிதியா செயல்படுறதுக்கு வேற யாரையும் தகுதியுடைய வேற யாரையும் ஒருத்தரால உருவாக்க முடியல அப்படின்னா, அந்த நபரே தகுதியுடைய நபர் இல்லைன்னு சொல்லிடுவான். ஷீல பிரபுபாதரை அவமதிக்கிறது மாதிரி, ஷீல பிரபுபாதரோ சாஸ்திரங்களோ அத்தகைய வழிமுறைகளுக்கு எங்கேயுமே அனுமதி கொடுக்கறது இல்லை. அதனால நிச்சயமா ரித்விக் வாதம் அப்படிங்கிறது சம்பிரதாயத்திலிருந்து விலகி போன ஒன்று. அப்ப சம்பிரதாயம், சம்பிரதாயத்திலிருந்து சுத்த பக்தியிலிருந்து விலகி போன ஒன்று. இன்னைக்கு பார்க்கலாம், குறிப்பா தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர், அவங்க வந்து என்னன்னா, உயர்ந்த ஜாதி சார்ந்த நபர்களால் தாழ்ந்த ஜாதியினர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வஞ்சிக்கப்பட்டார்கள், ஏமாற்றப்பட்டார்கள், தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டார்கள், எய்த்து பிழைக்கப்பட்டார்கள். அதனால ஜாதியே வேண்டாம், இந்த ஜாதியை பத்தி சொல்றவங்க எல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறாங்க, பகவத்கீதையில ஜாதியை பத்தி சொல்லியிருக்கு, அதனால பகவத்கீதையே வேண்டாம், இப்படி ஒதுக்குறாங்க. ஆ, தெரியுமா? தெரிஞ்சிருக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா. தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா தெரியலனாலும் ஒன்றும் பெரிய விஷயம் நஷ்டம் கிடையாது. ஷீல பிரபுபாதர் அதை பத்தி சொல்லும்போது சொல்லுவார், பிராமணர்கள் ஏறக்குறைய எல்லாருமே எடுத்துக்கிட்டா கூட, பிராமணர்கள் சரியில்லை அப்படிங்கறனால அல்லது தற்போது இருக்கக்கூடிய, எஸ் தெளிவா சொல்லணும்னா, இப்ப இருக்கக்கூடிய ஜாதி முறை சரியில்லை அப்படிங்கறதுனால ஜாதி முறையே தப்பு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது மாதிரி சில பேர் தவறு செய்தார்கள் அப்படிங்கறனால அந்த குரு பரம்பராயே குறை சொல்ல முடியாது, அந்த குரு பரம்பரையை அதோட நின்று போயிடணும்னு சொல்றது வந்து முட்டாள்தனம். இதை பத்தி நிறைய பேசலாம், சுருக்கமா. வேற ஏதாவது கேள்விகள்? முதலே கேள்வி ஏதோ கேட்கும் நீங்க. தேவர்களை வழிபடுறது அப்படிங்கறது கண்டிக்கிறோம், அதே சமயத்துல கிருஷ்ண பக்தர்களும் சில நேரத்துல சிவன் கோயிலுக்கு போறாங்க. அத பத்தி என்ன சொல்றோம், கிருஷ்ண பக்தர்கள் பொதுவா சிவன் கோயிலுக்கு போறது கிடையாது, சிவன் கோயிலுக்குன்னு கிடையாது, எந்த ஒரு தேவர்களுடைய கோயில்களுக்கும் கிருஷ்ண பக்தர்கள் அவங்களுடைய தினசரி பயிற்சியில் கிடையாது. சில நேரங்களில் சில குறிப்பிட்ட இடங்கள், சில குறிப்பிட்ட காரணங்கள், அதன் அடிப்படையில் பக்தர்கள் போக நேரிடலாம், போகலாம். அப்படி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய தேவர்களை கிருஷ்ண பக்தர்களாக நினச்சி அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கலாம். யாருக்கும் உரிய மரியாதையை கொடுக்கறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது, இருக்கிற மரியாதைக்கு அதிகமாக மரியாதை கொடுக்கறது தான் தவறு, கம்மியாக மரியாதை கொடுக்கறது தான் தவறு. சில நேரத்தில் மக்கள் சொல்லுவாங்க, இந்த போலிகள் எல்லாம் பற்றி பேசும்போது நம்ம அவங்கள வந்து முட்டாள்கள் அயோக்கியன்னு சொல்லும்போது கேட்பாங்க, குறைஞ்சது அவங்களுக்கு உரிய மரியாதையாக கொடுக்கலாமே, கொஞ்சமாக அவங்க செய்யற சொல்றது செய்யறதெல்லாம் தப்பு தான், அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதையோட பேசலாமே அப்படிமா. ஸ்ரீல பிரபுபாட் அது மாதிரி சொல்லும்போது சொல்றார், அவங்களுக்கு நான் உண்மையில உரிய மரியாதையை கொடுத்துன்னு தான் இருக்கேன், அவங்களுக்கு உரிய மரியாதை அதுதான். ஆ, ஒரு விஞ்ஞானிக்கு உரிய மரியாதை அவனை முட்டான்னு சொல்றதுதான், அயோக்கியன்னு சொல்றதுதான், சாய்பாபாக்கு உரிய மரியாதை அதுதான் இல்ல எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அந்த கும்பல்ல வர எல்லாருக்கும் உரிய மரியாதை அதுதான், அதுல எந்த தவறும் கிடையாது, மரியாதையோட தான் இருக்கும், எல்லாருக்கும் உரிய மரியாதையை கொடுக்கணும், யாரையும் நம்ம அவமரியாதை செய்யவே கூடாது, யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை நம்ம கொடுக்குறோம். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒருத்தவங்களை பெருசாக இட போட்டோம்னாலும் தப்பு, கீழே இட போட்டாலும் தப்பு. இப்போ ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோம்னா சிவபெருமானுக்கு உரிய மரியாதையை கொடுக்கலாம், அவர் கிருஷ்ணருடைய பக்தர், வைஷ்ணவானாம் யதா சம்பு, இல்லை அவர் வந்து அவர் கிருஷ்ணருடைய ஒரு சக்தி, அந்த விதத்தில் தத்துவபூர்வமாக ஒருத்தர் உணர்ந்துக்கிட்டு உரிய மரியாதையை செலுத்தலாம். உரிய மரியாதையை செலுத்துறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, பொதுவாக அப்படி உரிய மரியாதையை செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பழைய வாசனைகள் எல்லாம் கிளறின்ருப்பாங்க. அதனால பரிந்துரைக்கப்படுறது என்னென்னா, அன்றாட பழக்கமாக ஒருத்தர் தேவர்களுடைய கோயிலுக்கு போகக்கூடாது. சில எங்கேயாவது புண்ணியஸ்தலத்துக்கு போகும்போது இல்லை ஏதாவது ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது வழியில் போக நேரம் தாராளமாக போய் உரிய மரியாதையை செலுத்தலாம். அது கௌடிய வைஷ்ணவ கலாச்சாரம். சித்திரை மகாபிரபு பின்பற்ற வழி வந்த ஆச்சாரியர்களை பின்பற்றலாம், நம்மளும் பின்பற்றலாம். காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போலாமா? காசி விஸ்வநாதர் பக்கத்துக்காக போறதுன்னா அவசியம் இல்லாத ஒன்று. காசிக்கு எதுக்கு போறோம்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நீங்க 1000 தடவை காசிக்கு போயிட்டு வந்த பலனுக்கு மேல பலன் உங்களுக்கு எல்லாரும் கிடைச்சிருச்சு. அவசியம் இல்லாத ஒன்று, ஆனாலும் போலாம். கௌரமார ஜெஷபஸ்தானே கொரிலே பிராமண ராமே. What is the next line? Jeshabasthane koribiyami pranayi bhakata sami. Chaitanya Mahaprabhu engellam poyirkaro andha edathukellam bhaktarude sangathila porathu bhaktiki ugandathu. Bhaktarude sangathila porathu abingiradhu bhaktiki anukoolamana ondru. Shuddha bhakata charanare param அனுகூலம், பக்திக்கு எதெல்லாம் அனுகூலமாகுதுன்னு சொல்லி பக்தினோட அக்கூர் ஒரு பாடல் பாடியிருக்கார். அதில் இவர் சொல்கிறார், சைத்திர மகாப்பு எங்கெல்லாம் போயிருக்காரோ அங்கெல்லாம் போகிறது அனுகூலமாக, அந்த விதத்தில் காசி போகலாம். மகாபிரபு போயிருக்கார், பிரச்சாரம் பண்ணுறதுக்காக போனார், நம்ம மகாபிரபு போயிருக்காருங்கிறதுக்காக போகலாம் தாராளமாக. ஆனால் அவரை தரிசிக்கிறதுக்காக அங்கே போகிறதுங்கிறது உச்சிதமானதாக. ஒருத்தர் போகும்போது எதுக்காக போகிறாங்கங்கிறது அவங்களுடைய மனசில் என்ன இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இது பாதி அது பாதி இருக்கலாம். எந்த அளவுக்கு அவங்க பக்தியில் இருக்காங்கங்கிறத பொறுத்து இருக்கு. சுத்த பக்தி அவசியம். அதே மனப்பான்மையோடு தான் போகிறோம் ராமேஸ்வரம், அதே மனப்பான்மையோட மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போகலாம், அதே மனப்பான்மையோட பழனிக்கு போகலாம். மகாபிரபு எங்கெல்லாம் போனாரோ எல்லா இடத்துக்கும் போகலாம். ம். ஓகே, திருநாமத்தை பரம்பரை மூலமா எடுத்துக்கிறதுக்கும் பரம்பரை இல்லாம எடுத்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நாமம் எப்பவுமே சக்தியுடையது, நாமத்தை எப்படி ஏற்றுக்கொண்டாலும் சக்தி இருக்கும், வாஸ்தவம் தான். ஆனா நாமத்தை பரம்பரை மூலமா எடுத்துக்கொள்ளும் போது நாமத்தோடு இணைந்து வரக்கூடிய முறையான தத்துவமும் ஒருத்தருக்கு தெரியும். நாமத்தினுடைய பூரண பலனை ஒருத்தர் அனுபவிக்கணும் அப்படின்னா 10 அபராதங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கணும். அந்த 10 அபராதங்கள்ல இருந்து எப்படி ஒருத்தர் விடுபட்டு இருக்கணும், எப்படி விடுபட முடியும் அப்படின்னா முறையான பரம்பரையிலிருந்து வரக்கூடிய செய்தியை கேட்கும் போது மட்டும்தான். அதனால நாமத்தினுடைய உண்மையான பலனை அடையணும்னா முறையான சம்பிரதாயத்தின் மூலமா பெற்றாதான் முடியும். சுருக்கமான பதில். ஓகே, ஹரே கிருஷ்ணன். ஆ, வைஷ்ணவர் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லாத ஒரு கருத்தை யாராவது ஒரு வைஷ்ணவர் எடுத்து சொன்னார்னா அவரை விட இளைய பக்தராக இருக்கிறவங்க அவருக்கு அதை எடுத்து சொல்லலாமா? முதல்ல அவர் ஸ்ரீல பிரபுபாத சொல்லாத சொல்கிறாராங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தணும். நீங்கள் எந்த அளவுக்கு இளையவராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ரீல பிரபுபாத சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்படி உங்களுக்கு வரும்போது அவர் எந்த அளவுக்கு உங்களை விட மூத்தவர் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். உங்களை விட ரொம்ப மூத்தவராக இருந்தார் அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் கேள்வியாக எழுப்பலாம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே ஸ்ரீல பிரபுபாத் வேறு மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு தெரியுதே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறீங்களான்னு கேட்கலாம். அப்படி அவர் கொடுக்கக்கூடிய விளக்கத்திலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீல பிரபுபாத் சொல்லியிருக்காரா இல்லை அவர் ஸ்ரீல பிரபுபாத்லேருந்து விலகி இருக்காராங்கிறது. அவர் ஏதாவது சொல்லலாம், ஸ்ரீல பிரபுபாத் சொல்லியிருக்காரு இருந்தாலும் நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னாருன்னா போச்சு, அங்கே பிரச்சனை. அப்போ குரு ஒழுங்காக ஃபாலோ பண்ணல. ஆ, சார் எப்படி பதில் சொல்கிறாங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். அவங்ககிட்ட கேட்கலாம், சந்தேகம் வந்ததுன்னா. விதி பக்திக்கு எப்படி பொருந்தும்? ஸ்ரீல பிரபுபாத் சொல்றார், முட்டாள்கள் வந்து விதியை மாற்றணும்னு நினைக்கிறாங்க ஆனா மாற்ற முடியாது. இது பக்திக்கு எப்படி பொருந்தும்? பக்திக்கும் விதிக்கும் சம்பந்தம் இல்லை. எந்த அளவுக்கு அவங்க பக்தியில் முன்னேறாங்களோ அந்த அளவுக்கு விதி அவங்கள விட்டு விலகி போகும். சுருக்கமான பதில். கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷாசுச்ச, என்னிடம் மட்டும் நீ சரணடைவாயாக, உன்னை எல்லா பாவங்கள்லிருந்து விடுவிக்கிறேங்கிற. விதி அப்படிங்கிறது பொதுவாக பாவ புண்ணிய விளைவுகள் தான். கிருஷ்ணர் சொல்கிறார் எல்லாவற்றிலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கிறேங்கிறார். அப்போ விதி மாறிடும். கிருஷ்ணர்கிட்ட ஒருத்தன் 100% பூர்ணமாக சரணடைஞ்சான் அப்படின்னா, அப்படி இல்லைன்னா ஏ தாமாம் பிரபத்தி அந்தே தாமசத்தைவ பஜாமியா, எந்த அளவுக்கு சரணடைகிறாங்களோ அந்த அளவுக்கு விதியினுடைய அளவில் மாற்றம் ஏற்படும். ஸ்ரீல பிரபுபாத் சொன்னார், நடைமுறையில் சொல்லி காட்டியிருக்கார். ஒரு தடவை பிரபுபாத் வந்து சமையல் அறையில் காய்கறி நறுக்கின்றிருந்தார். அவருடைய விரலில் சின்னதாக கத்திப்பட்டுருச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து காட்டினார். இது என்னன்னு தெரியுதா? ரத்தம், கத்தி வெட்டிடுச்சு. அப்போ பிரபுபாத் சொன்னார், உண்மையில் என் தலை வெட்டணும், வெட்டுப்படணும். கிருஷ்ணர் வந்து கருணையோட சின்ன ஒரு அடியோடு விட்டுட்டார் அப்படின்னு. பிரபுபாதுக்கு அந்த சின்ன அடி கூட அவருடைய கர்மாவனால கிடையாது, ஏன்னா அவர் பூர்ணமாக சரணடைந்தவர். இருந்தாலும் நமக்கு காட்டுற கிருஷ்ண பக்தர்களுக்கு வரவேண்டிய துன்பம் எந்த அளவுக்கு அவங்க பக்தியில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு கம்மியாகும். பொதுமக்களுக்கு பக்திக்கு வர்றதுக்கு விதி ஒரு தடையாக இருக்க முடியாது. பக்தி பண்ணணும்னு உனக்கு ஆசை இல்லை, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணுங்கிற ஆசை இல்லை, அறிவு இல்லை. ஆசையும் அறிவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக சேவை பண்ணுவோம். பிரச்சாரம் பண்ணு, மக்கள் வந்து நேரம் இல்லைன்னு சொல்லலாம், அவங்ககிட்ட சொல்ல கடைசியில காலன் வரும்போது நேரம் இல்லை, அப்புறமா நாளைக்கு வான்னு சொல்ல முடியுமா? எடுத்து சொல்லணும், எடுத்து சொல்ல வேண்டியதுதான் பிரச்சாரகருடைய பணி. எடுத்து சொல்றோம், மக்கள் ஆரம்ப நிலையில பல விதமான அனர்த்தங்களை வச்சிருப்பான், நம்ம தான் எடுத்து சொல்றோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மையர்களுக்கு ஜா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜா.